மத்தேயு 22 அதிகாரம் வசனம் 1 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். இயேசு மறுபடியும் அவர்களோட உவமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த சந்துகளும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி, ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள், ஆகையால் நீங்கள் வழிசந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார்.
நம்ம எல்லாருக்குமே திருமண அழைப்புதல் கிடைச்சிருக்கும். அதை நம்ம ரொம்ப நெருங்கிய ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து வந்துருச்சுன்னா, நம்ம போகாம விட்டோம்னா, எனக்கு இன்னமும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, எனக்கு சொந்தக்காரர் இருக்கிறாங்க, என்கிட்ட இன்னமும் அவங்க பேசுறது இல்லை, ஏன்னா அவங்க கூப்பிட்ட கல்யாணத்துக்கு நான் போகவில்லை. அதை ஒரு பெரிய அவமானமாக அவங்க கருதுகிறத நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் நமக்கு ரொம்ப கிராண்டாக நடக்கிற திருமண இன்விடேஷன்ஸும் நமக்கு வர்றது உண்டு. இந்த மாதிரி பேலஸ் கிரவுண்டில் நடக்கும், இல்லைன்னா லீலா பேலஸ் இடத்துல ரொம்ப கிராண்டாக நடக்கும். நான் கவனித்து பார்த்ததில் அந்த மாதிரி கிராண்டாக பயங்கர எக்கச்சக்கமாக செலவு பண்ணி நடத்துகிற கல்யாணங்கள் வந்து ரொம்ப அரசியல்வாதிகளுடைய கல்யாணம் தான். அவங்கக்கிட்ட தான் அவ்வளோ பணம் இருக்குது, அவ்வளோ கிராண்டாக நடத்துகிற மாதிரி. நான் அந்த மாதிரி சில வெட்டிங்ஸ் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அந்த இடம் ரொம்ப அதிசயமாக கலர்ஃபுல்லாக லைட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணது மாத்திரம் இல்லை, சாப்பாடும் ரொம்ப விருந்து போ சொன்னீங்கன்னா ரொம்ப அதிசயமாக இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரியல, எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது ஒரு கல்யாணம், நான்வெஜ் ஐட்டம் இதெல்லாம் விட்டு 25 ஐட்டம் யோசிச்சு பாருங்களேன். மட்டனில் ஒரு 25, மட்டனில் ஒரு வகையான டிஷ்ஷஸ்ஸு, சிக்கனு, ஃபிஷ்ஷு, அந்த குயில், காடை அப்படின்றது, கிராபு, அது மாதிரி ஒன்று ஒன்றும் இல்லை. அதுவும் ஒரு ஊருது செய்யாமல் சவுத் இந்தியன் ஒரு கவுண்டரு, அங்கே பார்த்தீங்கன்னா மதுரை இது ஆம்பூர் அப்படின்னு ஒரு கவுண்டரு, இந்த பக்கம் நார்த் இந்தியன் ஆந்திரா ஸ்டைலு அந்த ஸ்டைல், இந்த பக்கம் நார்த் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானி பஞ்சாபின்னு இன்டர்நேஷ்னல் ஒரு கவுண்டர் வேறு, ஆப்கானிஸ்தான் சைனீஸ் ஸ்டைலுன்னு. அந்த மாதிரி எக்க பயங்கர கிராண்டாக இருக்கிற மேரேஜஸ்லாம் நம்ம போயிருக்கலாம். இப்போ நினச்சாலும் நமக்கெல்லாம் வாய் விடுற மாதிரி ஒரு திருமண விருந்துகள் நம்ம அட்டன் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி விருந்துகளுக்கு நம்மளை அழைக்கப்படும் போது, திருமணங்களுக்கு நம்ம ரொம்ப நம்மளை கன பண்றதாக நம்ம நினைத்து அதை மிஸ் பண்றது இல்லை. இன்னைக்கு நம்ம பார்க்கிற ஒரு ஓமையில மிகப்பெரிய ஒரு திருமண விருந்துக்கு ஒரு அழைப்புதல் வருகிறது. அதில் பார்க்கும்போது ரொம்ப வினோதமாக, ரொம்ப சோககரமாக அந்த அழைப்புதலுக்கு அந்த மக்கள் கொடுத்த பதில் ரொம்ப சேட், அதுதான் அந்த கதையிலேயே இருக்கக்கூடிய சோக ஒரு ட்விஸ்ட் பார்க்குறோம். நம்ம இப்போ அதை வந்து மத்தேயு 22 அதிகாரத்தில் பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற கடைசி நாட்கள், நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னும் 2 தான் அவங்க நீங்கள் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் என்ன காரியத்தை பற்றி பேசுவீங்க? யோசிச்சு பாருங்களேன். சும்மா ஏதாவது பிரயோஜனம் இல்லாத உழவிக்கிட்டு இருக்க மாதிரி பேசுவீங்க? இல்லை, ரொம்ப முக்கியமாக நீங்கள் எது ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்களோ அதை பற்றி தானே பேசுவீங்க. யோசிச்சு பாருங்களேன். அந்த மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை நிழல் அவர் பக்கத்தில் இருக்கு. இதுதான் கடைசி தடவை பப்ளிக்காக அவர் ப்ரீச் பண்ண போறார். வெட்னஸ்டே ஃப்ரைடே அவர் இந்த உலகத்தை விட்டு மறிக்க போறார். யூத தலைவர்கள் அவர் கேட்கறது விருப்பம் இல்லாம இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ குமாரன் தனக்கு எது ரொம்ப முக்கியம் நினைக்கிறாரோ அதைத்தான் இங்க பேசி இருக்கிறார். பாருங்களேன், இந்த பேசி இருக்கிறார். அதை வந்து நம்ம வந்து அவருடைய டோன் ரொம்ப கம்பீரமாக, அவருடைய பார்வை, அவருடைய தோற்றம், பாடி லாங்குவேஜ் எல்லாம் ரொம்ப அதை கற்பனை பண்ணி நம்ம சிந்திக்கணும் அவர் பேசுனது. ஏன்னா அதனோட ரொம்ப கிட்ட வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் ரொம்ப சாதாரணப்பட்ட காரியங்களை பேசுறது இல்லை. அவர் இந்த உலகத்தை விட்டு போற டைம் அந்த ஆண்டவர் அவருடைய எல்லையற்ற அறிவில் எவ்வளோ காரியம், பெரிய காரியங்களை பேசியிருக்கலாம். எவ்வளோ அதிசயமான காரியங்கள் பேசி நமக்கெல்லாம் புரியாத காரியங்களை பேசியிருக்கலாம். சில புக்ஸ் இன்னும் இருக்குது, நான் பாஸ்டர் பாலா எனக்கு கொடுப்பார், அதை படித்து 2 படித்தா ஒன்றுமே புரியாது, 10 படித்தாலும் புரியாது. அது என்ன தான் எழுதியிருப்பாரோ வார்த்தைகள், அந்த மாதிரி நம்ம புத்திக்கெல்லாம் அப்பாற்பட்டு பேசுகிறாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் பேசியிருக்கலாம். ஆனால் அவர் தயவாக, அவர் எப்பவும் இறக்கமுள்ள தேவனாக, நம்மளுடைய குறுகிய மூளை, அந்த தலைவர்களுடைய குறுகிய மூளைக்கு ஏற்றபடி ஒரு அப்பா வந்து தன்னுடைய சின்ன பிள்ளைக்கு அவ்வளோ புரியாதேன்னு சொல்லி எவ்வளோ காரியங்கள் பெருசாக பேசலாம், ஆனால் அந்த பிள்ளைக்கு புரியணுன்றதுக்காக படங்களை வைத்து அந்த பெரிய காரியங்களை சொல்லி கொடுக்குற மாதிரி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இங்கே தன்னுடைய ராஜ்யத்தின் எல்லையற்ற உண்மைகளை புரிய புதியர்களை ஒரு ஓமைகள் மூலமாக, அவங்க வாழ்க்கையில பொதுவா சந்திக்கிற ஒரு சூழ்நிலைகள் மூலமாக அவங்க உணராத ராஜ்யத்தின் ரகசியங்களை சொல்லி கொடுக்கிறார். பாருங்களேன், அதை தான் இதுல நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த தலைவர்களுக்கு இதெல்லாம் கேட்க கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இதை கேட்க அவங்க மறுத்து அவங்க மனம் திரும்பாம போனதுனால மாபெரும் அழிவை அவங்கள அவங்க தேசமும் சந்திச்சாங்க. நம்ம வந்து இன்னைக்கு நம்ம கிட்ட ஆண்டவர் இதன் மூலமா பேசுறார் இல்லைங்களா. இடி முழக்கத்தோடு பேசக்கூடியவர், மலையெல்லாம் நடுங்கக்கூடிய அளவுக்கு பேசக்கூடியவர், ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ் வாங்க, அமைதலான குரலோடு தான் நம்ம வார்த்தைகள் அவர் வார்த்தைகளை பேசுறது. அதை நம்ம தாழ்மையோடு கேட்கணும். காதுள்ளவன் கேட்க கடவான் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் கேட்கறது அவருடைய மூளையை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப தாழ்மையோடு, ஆர்வத்தோடு, கவனத்தை கொடுத்து, ஜபத்தோடு, ஒரு பிள்ளை போல ஆண்டவரே பேசும், பேசி இதனால அப்படியே ஒரு கல்லுமான நான் உட்காந்துருக்குமா, இதனால நான் அசைக்கப்படுவேன், இதனால என் வாழ்க்கையில மனம் திரும்புதல் அதிகம் ஆகணும், இதனால பரிசுத்தம் அதிகம் ஆகணும், இதனால நான் உம்மிடத்துல வருகிறது அதிகம் ஆகணும், கீழ்ப்படிதல் அதிகம் ஆகணும்ன்ற ஆர்வத்தோடு நம்ம கேட்கணும். இல்லைன்னா அந்த மக்கள் கேட்ட மாதிரி நம்மளும் கேட்டோன்னா, ஏனோ தானோன்னு கேட்டோன்னா, இந்த ஓமைகள் அவர்களுக்கு அவங்களுடைய அழிவுக்கு தீர்க்க தரிசன ஓமைகளா போயிருச்சு. இதே மாதிரி இந்த ஓமை நமக்கும் ஆயிட முடியும். பாருங்களேன், அதான் ஆபத்து. நம்ம பார்த்து இதை கேட்கணும். ரொம்ப ஒரு டிரமேட்டிக், ஒரு பிரம்மாண்டமான, அவர் செஞ்ச சொன்ன ஓமைகள்லயே ரொம்ப பவர்ஃபுல் ஓமை இது. ஒரு விருந்த பத்தி, திருமண விருந்த பத்தி அவர் பேசுறாரு. அவங்களுக்கு பிரத்யேகமா அது பொருந்தினாலும் நம்ம எல்லாருக்குமே இதுல பயன்பாடுகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னும் 2 தான் அவரை கொலை செய்யறதுக்கு முன்பதாக இதை சொல்றத பார்க்கிறோம். 3 ஓமைகளை இது வரைக்கும் அவர் சொல்றாரு மொத்தமா. அந்த தலைவர்களுடைய அவிவிசுவாசம், அந்த அவிவிசுவாசத்தினால அவர்கள் கனி கொடுக்காத நிலையில் இருக்கிறாங்க, அதனால பெரிய நியாய தீர்ப்பு அவங்களுக்கு வரப்போகுது. அதை சுற்றி காட்டும் மூலமாக 3 ஓமைகள், 1-2 குமாரர்களை பத்தி, இன்னொன்னு திராட்சை தோட்டத்தை பத்தி, இதான் கடைசி கிளைமேட்டிக் ஓமை இல்லைங்களா, திருமண விருந்த பத்தி. இதை நம்ம 4 சீன்ஸ்ல இதை புரிஞ்சுக்கலாம். ஒரு காட்சிகள் வர மாதிரி பழைய கால நாடகங்களை வந்து ஒரு ஸ்கிரீன் எடுத்து ஒரு காட்சி காட்டுவாங்க, அப்புறம் முடித்து இன்னொரு காட்சி வரும். அந்த மாதிரி 4 காட்சிகள் இதுல வர்றதை நம்ம பார்ப்போம். முதலாவது காட்சி, இதுல வந்து மீண்டும் மீண்டுமாக கொடுக்கப்பட்ட அழைப்புதலை நிராகரிக்கிறத பார்க்கும். திருப்பி திருப்பி அழைப்புதல் வருது, ஆனால் அதை நிராகரிக்கிறத பார்க்கிறோம். ரெண்டாவது காட்சி, அப்படி நிராகரித்தவர்களுக்கு வர வந்த மாபெரும் நியாய தீர்ப்பு. மூணாவது, புதிதான விருந்தினரை அழைத்து அந்த திருமண வீடு நிறையறது பார்க்கிறோம். நாலாவது, அங்க இருக்கிற மாயமாலக்காரர்களை வெளியே தள்ளுவதை நாம் பார்க்கிறோம். ஓகே, நாலு தலைப்புல இதை பார்க்கலாம். முதலாவது, ரிப்பீட்டட் இன்விடேஷன் ரிஜெக்டட், மீண்டும் மீண்டுமாக வந்த அழைப்புகளை நிராகரிப்பதை பார்ப்போம். முதலாவது வசனம், இயேசு மறுபடியும் அவர்களோடு ஓமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்ய ஒரு ராஜ்ய கல்யாணம் செய்ய ஒரு ராஜ்யத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. ஒரு ராஜா தன் குமாரனுக்கு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணி இருக்கிறாரு. இந்த மூணு ஓமைகள்ல பாத்தீங்கன்னா, அந்த குமாரன் ரொம்ப முக்கியமா இருக்கிறத பாக்குறோம் இல்லைங்களா. ரெண்டு குமாரர்களை பாக்குறோம், தாட்ச தோட்டத்துல அந்த குமாரனை கொண்டு வெளியே போட்டதை பார்க்கிறோம். அப்பதான் இங்கேயும் ஒரு குமாரனை பாக்குறோம், குமாரன் ரொம்ப சென்டர். இந்த வெட்டிங் வந்து திருமணம் போது அதுல விருந்து இல்லாம இருக்காது. சின்னதா திருமணம் நடத்தினாலும் விருந்து எல்லாரும் வச்சு வைப்பாங்க இல்லைங்களா. அந்த காலத்து விருந்து திருமணம் பாத்தீங்கன்னா, அது பெரிய விருந்து மாத்திரம் இல்ல, ரொம்ப நீண்ட காலம் இருக்கக்கூடிய விருந்து. ஒரு கல்யாணம் நடத்தினாங்கன்னா யூதர்ங்க எத்தனை நாள் விருந்து வைப்பாங்க தெரியுங்களா? ஏழு நாள் வைப்பாங்க. நம்ம ஒரு நாளைக்கே நமக்கு தலை சுத்துது இல்லைங்களா. ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடணுமே, ஊரெல்லாம் கூப்பிடணுமே. இவங்க ஏழு நாள் விருந்தினர்லாம் அழைச்சி ஒவ்வொரு நாளும் விசேஷமா விருந்து வைப்பாங்க. அது பார்ப்பாங்க. அதான் ஒரு ராஜா செய்யறாருன்னா நம்பவே முடியாது. ஆசுரஸ் ராஜா ஒரு விருந்த வச்சார், எத்தனை நாள் வச்சார் தெரியுமா? நம்ப முடியுமா? 180 நாள், 6 மாசமா விருந்து. அதுவும் அப்படி இப்படி இல்ல விருந்து, எஸ்தர் 1வது அதிகாரத்துல பாக்குறோம், 6 மாசம் விருந்து. ஆனா ஒரு நாள் ரிப்பீட் பண்ண மேலும் இன்னொரு நாள் ரிப்பீட் பண்ண மாட்டான். அந்த மாதிரி 6 மாசமும் அங்க இருந்த டெக்கரேஷன்ஸ் என்ன, அதெல்லாம் பேலஸுங்க என்ன, லைட்ஸ், அது மாத்திரம் இல்ல, அங்க இருந்த யூஸ் பண்ண ஸ்பூனு பிளேட்டு எல்லாமே எதுல செய்யப்பட்டது? கோல்டு. இங்க கோல்டு ஸ்பூன்ல சாப்பிடுறது. அந்த மாதிரி ராஜா, அப்பேற்பட்ட ஒரு பெரிய விருந்து பாருங்களேன். ராஜாவா இருக்கும் போது நம்மளால கற்பனவே பண்ண முடியாத ஒரு பெரிய செலிப்ரேஷன். ஏன்னா வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷம். உண்மையாகவே நம்ம கலாச்சாரத்திலேயே அதான் திருமணம், ரொம்ப பெரிய கிராண்ட் செலிப்ரேஷன் திருமணம். இன்னைக்கும் குடும்ப வாழ்க்கையில அது பெருசா இருக்கிறது. அந்த அந்த ராஜாவுடைய குடும்பத்துல ரொம்ப பெருசு பாருங்களேன். இந்த ராஜா வந்து திருமணத்துல திருமணம்னு சொல்லலாம். நம்ம உலகத்துல அப்படிப்பட்ட திருமணங்கள் பார்த்திருக்கலாம். 2020 வந்து பிரிட்டிஷ் எலிசபெத் ராணியுடைய கிராண்ட் டாட்டர், அதுக்கு ஒரு திருமணம் நடந்துச்சு. உலகமெல்லாம் கொண்டாடின ஒரு திருமணம், எல்லா டிவி சேனல்லையும் வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்ட், இந்த வெஸ்ட் மினிஸ்டர் அபேல நடத்தி ரொம்ப கிராண்ட் செலிப்ரேஷன். அப்படி ஒரு திருமணத்தை பார்த்துருக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் அதை கவனிக்கலைன்னா, நம்ம மறைந்த ஜெயலலிதா வந்து வேர்ல்டு கின்னிஸ் ரெக்கார்ட் புக்கில் ஒரு இடத்தை பிடிச்சாங்க. எதுக்கு தெரியுமா? அவங்க தத்தெடுத்துக்கிட்ட ஒரு பையனுக்கு அவங்க செஞ்ச திருமண செலவு 150,000 பேரை அதில் அழைத்து அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிராண்ட் வெட்டிங். நம்ம ஏசியாவில் அவங்க செஞ்சதா ஒரு பேரை கூட முத்திரப்படுத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கிராண்ட் வெட்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த வெட்டிங் வந்து இந்த ராஜா கொடுக்குறாரு, ஒரு பெரிய செலிப்ரேஷன் அந்த கல்ச்சரில். அது ஒவ்வொன்றும் அதில் பெருசுன்றதை நம்ம காட்டுது. இது சாதாரணப்பட்ட ஃபங்க்ஷன் இல்லைப்பா, மனுஷனுங்க செய்யக்கூடிய பெரிய கிராண்ட் ஃபங்க்ஷன்லேயே பெரிய கிராண்ட் ஃபங்க்ஷன். சாதாரணப்பட்ட மனுஷன் செஞ்சது இல்லை, பெரிய ராஜா செஞ்சது. சாதாரணப்பட்டவருக்கு செய்யலை அவர், அவருடைய பையன், ஒரே பையனுக்கு செஞ்சது. அந்த மாதிரி எல்லாத்துலேயும் சிறப்பு, எல்லாத்துலேயும் உயர்வு. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு திருமணம் ஆகிட்டு இருக்கு. 3வது வசனம் என்ன சொல்லப்படுது? அழைக்கப்பட்டவர்களை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே அழைக்கப்பட்டிருக்கிறாங்க இவங்க, ஏற்கனவே இவங்களுக்கு ஒரு இன்விடேஷன் போயிருக்கு. ஏற்கனவே அழைக்கப்பட்டவர்களை என்ன சொல்றாரு, செய்றாரு? கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். ஏற்கனவே அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, அவர்களை அழைக்க வரும்படிக்கு ஊழியக்காரர்களை. ஒருவேளை இந்த ராஜா டிரான்ஸ்போர்ட்டா அனுப்பிச்சிருக்கலாம், அவங்க வாங்கன்னு சொல்லி ரதங்கள் எல்லாம் டெக்கரேட் பண்ணி இந்த காலத்துல இருந்தா பஸ்ஸோ ட்ரெயினோ வச்சு கூட்டு வரும் ஊர்ல இருந்து இல்லைங்களா. இவரு எல்லாம் அமைச்சு வாங்க வெட்டிங்க்கு, ஏன்னா எல்லாம் சிறப்பா இருக்கு. கிராண்டஸ்ட் வெட்டிங், எண்ணி முடியாத ராயல் வெட்டிங், அழைப்புதலும் போகுது. நம்ப முடியாத ஒரு காரியம் என்ன தெரியுமா? இங்கத்தான் ஆச்சரியம், ஒரு இம்பாக்ட், தலையே சுத்துற மாதிரி. என்ன? அவர்களோ வர மனதிருந்த மனதில்லாதிருந்தார்கள். எங்கேயாவது உலகத்துல, ஊர் உலகத்துல நடக்குமா இது? இவ்வளவு பெரிய வெட்டிங், இவ்வளவு பெரிய ராஜா பண்றாரு, வர்றதுக்கு மனசு இல்லையா? பைத்தியமா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்க முடியாத ஒரு காரியம். இப்படி ஒரு இன்விடேஷன் ஒரு வாரம் ஒரு நாள் கொடுத்தா, ஒரு வாரத்துக்கு ஒரு இது கொடுத்தா லீவ் போட்டு போலான்னு இருக்கும் இல்லைங்களா. ராயல் வெட்டிங் போவோம் இல்லைங்களா. அதான் நம்ம நம்ம வந்து ஒரு மக்கள் ஆட்சியில் வாழ்றோம். மக்கள் ஆட்சியில் வாழும் போது யாராவது இன்விடேஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம போகலாம், போகாமல் இருக்கலாம், நம்மளை ஒன்றும் செஞ்சிட மாட்டாங்க இல்லைங்களா. அப்போவே நம்ம அவங்க தப்பாக நினச்சிக்க கூடாதுன்னு பயந்துக்கிட்டு போகிறோம் சில நேரத்தில், நம்ம இது நினைப்பாங்களேன்னு. ஆனால் அரசாட்சியில் வாழும்போது ஒரு ராஜா இன்விடேஷன் கொடுத்து நம்ம போகலைன்னா அது தேச துரோகத்துக்கு சமானம். தலையே போயிடும், தலையே போயிடும். அப்படி எப்படி போகாமல் இருப்பாங்க? நம்ப முடியாத கதையாக இருக்கே பார்க்கல. அது மாத்திரம் இல்லை, இவர் கொடுத்த ஒரு தலை போகிறது மாத்திரம் இல்லை, எவ்வளோ கிராண்டாக இருக்கும் அந்த வெட்டிங். நான் இப்போ ஒரு சாப்பாடு 25 வகைகள் நான்வெஜ் சொன்னனே, 100 மடங்கு பெருசாக இருக்கும் அங்கே. என்ன கிராண்ட், என்ன செலிப்ரேஷன் இருக்கும். எல்லா விதத்திலும் எல்லாமே போகணும்னு சொல்லும்போது இயற்கைக்கு விரோதமாக மனதில்லாமல் இருந்தாங்களா? என்ன இது? அந்த அங்க இருக்கிற தலைவர்களுக்கே இதென்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு, யாராவது போகாம இருப்பாங்களான்னு அந்த தலைவர்களே அந்த கதை மூலமா யோசிக்க வைத்து, அந்த மோமையில அவர்கள் இயற்கைக்கு விரோதமாக அவங்க மேசியாவை நிராகரித்து ராஜ்யத்துக்குள்ள வராத பைத்தியக்காரத்தனம் எவ்வளவு பெருசுன்னு காட்டுறார் பாருங்களேன். அவங்க அதானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதை அவருக்கு ஓமையின் மூலமா அவங்களுக்கு உணர்த்துறார். ஓகே, அந்த கிங்குடைய ரெஸ்பான்ஸ் என்ன? ரொம்ப பொறுமையுள்ள ராஜா, நம்மளா இருந்தோம்னா கல்யாணத்துக்கு வரமாட்டியா பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லைங்களா. என்ன வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிடணுமா ஒண்ணு அப்படியெல்லாம் நம்ம பேசுவோம் இல்லைங்களா. ஒரு வாட்டி கூப்பிட்டா வரமாட்டியான்னு. நாலாவது பாருங்க, இந்த ராஜா வெத்தலை பார்க்க வச்சுதான் கூப்பிடுறாரு. அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரர்களை அழைத்து, ஒருவேளை சின்னவங்க போனாங்கன்றதுனால இல்ல, பெரிய கமாண்டர்ஸ் அனுப்பி, ஒருவேளை நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளை கொழுந்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்ல சொன்னான். ஒருவேளை அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க, ஒருவேளை கல்யாணத்துல வேலை செய்யறதுக்கு சமயம் செய்யறதுக்கு கூப்பிடுறேன்னு நினைச்சுக்கிட்டாங்களோ என்னவோ. இல்ல, அவங்க தான் சீஃப் கெஸ்ட், எல்லாம் ரெடியா இருக்கு. அவங்க வந்து பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாது, வந்தா போதும், வரணும் அவ்வளவுதான். சீஃப் கெஸ்ட் எல்லாம் ரெடியா இருக்கு, பெரிய வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடுற மாதிரி. பாருங்களேன் அவர் சொல்றது எவ்வளவு ஒரு ரெண்டு காரியம், ரொம்ப இரக்கமான, ரொம்ப ஆடம்பரமான விருந்து வச்சிருக்க உங்களுக்கு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னும் இல்லை, ஒரு கிஃப்ட் அதெல்லாம் ஒன்னும் எடுத்துட்டு வர வேண்டியது இல்லை, நீங்க வாங்க போதும், இலவசம், கிரேஷியஸ், உங்ககிட்ட ஒண்ணுமே கேட்கல. ரெண்டாவது ரொம்ப ஆடம்பரமானது, யோசிச்சு பாருங்களேன். நான் ஒரு 25 ஐட்டம் சொன்ன மாதிரி, நீங்க டெய்லி நமக்கு டெய்லி வீட்டில் என்ன சாப்பிடுவோம்? சாப்பாடு, ரசம், கல்யாண சாப்பாடை டெய்லி சாப்பிடுவோம் இல்லையா? சாப்பாடு, ரசம், ஒரு காய் கூட்டு ஏதோ வச்சுட்டு, அந்த காலத்தில் அப்பம், திராட்சை ரசம், ஒரு காஞ்ச மீனோ ஏதோ சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இல்லை, கழுதுகள், ஜந்துக்கள், ஜந்து எல்லா ஜந்துக்குமே நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கு, எல்லாம் ஃப்ரை இருக்கு, கறி இருக்கு, எல்லா ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடியாக பண்ணியிருக்குது. வாங்க, ஒரு லாவிஷ் பாருங்களேன். அந்த சொன்ன மாதிரி ஆசுரஸ் ராஜா கதையில வர மாதிரி எல்லாம் ரெடியா இருக்கு, விருந்து ரெடியா இருக்கு. இந்த லாவிஷ் மாத்திரம் இல்லை, நம்ம பார்க்க போறோம் இந்த ராஜா என்னவும் தராருன்னா, கல்யாணத்துக்கு வந்தா ராயல் ட்ரெஸ். யோசிச்சு பாருங்களேன், எங்க கல்யாணம் நடக்கும்போது எங்க ஊர்ல அத்தைங்களாம் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, முரளி உன் கல்யாணத்துக்கு பட்டு போட எடுத்து கொடுக்கலாம், உன் கல்யாணத்துக்கே வரமாட்டோம் இல்லைங்களா. அந்த மாதிரி சொந்தக்காரெல்லாம் சொல்றது உண்டு, பட்டு புடவை வேணும், அது வேணும்னு. இந்த ராஜா சொல்றாரு, வர எல்லாருக்கும் காஸ்ட்லி பட்டு புடவை, பட்டு வேஸ்ட்டு, பட்டு சட்டை எல்லாம் ரெடி, வாங்க. யோசிச்சு பாருங்களேன், அந்த மாதிரி சில பேர் கல்யாணத்துக்கெல்லாம் வரும்போது அங்கே பொண்ணு பையனை விடுங்க, இவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் தான் ரொம்ப ஷோ ஆஃப் ஆயிடும், அதை காட்டுறதுக்கு ஷோ ஆஃப் ஆயிடுறத பார்ப்போம். சில பேர் இப்படி கூட சொல்றது உண்டு, நான் அந்த கல்யாணத்துக்கு வரமாட்டேன், எனக்கு ட்ரெஸ் இல்லை, எனக்கு ஜுவல்லரி இல்லை, புது ட்ரெஸ் இல்லை, அப்படியெல்லாம் அவர் அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க அப்படியே நைட்டிலேயே வாங்க, பைஜாமா வேட்டி கட்டிட்டு லுங்கி கட்டிட்டே வாங்க, நான் கொடுக்குறேன் ட்ரெஸ், பட்டு போடுவ எல்லாம் ரெடியா இருக்கு பாருங்களேன், எவ்ரி திங் இஸ் ரெடி. நீங்க வந்து ஏழை எங்களுக்கு கம்மி ட்ரெஸ் எங்களுக்கு அந்த புடவை இல்லை, உங்களுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு பாருலாம் பார்க்க வேண்டியதில்லை. இதுல எல்லாருக்குமே ராயல் ட்ரெஸ், எல்லாருக்குமே எக்கச்சக்கமான பட்டு போடுவேங்க, நீங்க செலக்ட் பண்ணி கட்டிக்கலாம், எல்லாம் ஈக்குவலா இருப்பீங்க, ஒருத்தர் ஒருத்தர் பொறாமப்படுற மாதிரி இல்லை. அப்படி என்ன ஒரு விருந்து பாருங்களேன், அப்படி ஒரு இது வருது, எல்லாம் சொல்லி அனுப்புறாரு, என்ன நடக்குது அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? அஞ்சாவது வசனம், என்ன ஒரு விருந்து, டிரான்ஸ்போர்ட் அனுப்புறாரு, சாப்பாடு ரெடி என்றாரு, துணியெல்லாம் ரெடி பாடி நம்மளை கூப்பிடலையா. அஞ்சாவது வசனம், அழைக்கப்பட்டவர்களோ அதை, இவங்களுக்கு மூலகையில் இருக்குதா, அசட்டை பண்ணினார்கள். உங்களை யாராவது இப்படி கூப்பிட்டா போக மாட்டீங்க, அசட்டை பண்ணின, இதுக்கு நம்ப முடியாத ஊர் உலகத்தில் நடக்காத ஒரு கதை, அசட்டை பண்ணினார்கள். ஓ என்ன சொல்லி, ஒருவன் தன் வயலுக்கு ஒருவன் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டான். ஓ கிராமத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், அவன் வயலுக்கு போயிருக்கிறான், சிட்டியில் இருக்கிறவங்க பிசினஸ் பிசினஸ் அவனும் வியாபாரத்துக்கு போயிட்டான், கிராமத்தானும் சரி சிட்டிலையும் சரி எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு பார்த்துக்கிட்டாங்க. லூக்காவை பார்த்தீங்கன்னா நம்ப முடியாத அளவுக்கு அவங்க சாக்கு போக்கு வேற சொல்றாங்க. ஒருத்த வந்து லூக்கா 14:18 பார்த்தீங்கன்னா, நான் ஒரு லேண்டை வாங்கியிருக்கிறேன், அதை நான் பார்க்க போனோம், வாங்கிட்டேன் இல்லை, அடுத்த வாரம் பார்த்துக்கிட்டா அது எங்கன்னா ஓடி போயிருப்போதா, இல்லை இப்போதான் பார்க்க போனோம், அதனால வர முடியாது. அவன் சொல்ற சாக்கு பாருங்களேன். இன்னொருத்த வந்து என்ன சொல்றான், நான் ஒரு எருதை வாங்கியிருக்கிறேன், அதை ஓட்டி பார்க்கணும், அதையும் அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னொருத்த வந்து ரொம்ப இதா, எக்ஸ்கியூஸ் மீன் இவங்கெல்லாம் சொல்றாங்க, இன்னொருத்த என்னங்க எனக்கு கல்யாணம் ஆக போகுது, இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குது, புது பொண்டாட்டியோடு இருக்கிறேன், நான் வர முடியாது பாருங்களேன். என் கல்யாணம் ஆயிருக்கு, கல்யாணம் மனைவியோடு போலாம் இல்லை, ராயல் வெட்டிங்க்கு, இதெல்லாம் சாக்குங்க. அந்த மாதிரி லேம் எக்ஸ்கியூசஸ் சொல்லி இவ்வளோ கிராண்ட் க்ளோரியஸ் ராயல் வெட்டிங்க்கு வரமாட்டேன்னிட்டான். எப்படிங்க இப்படி இருக்க முடியும், முட்டாளா இந்த ஜனங்க, பைத்தியமா, நம்ப முடியாத ஒரு கதை. அதான் அந்த பாயிண்ட், ஊர்ல எப்படி அவங்களுக்கும் அதான் இருக்கும், இப்படியே நடக்காது, ஏன்னா இவர் நம்ப முடியாத ஒரு கதையை சொல்றாரு, எங்கெல்லாம் நடக்குமா அப்படின்னு அவங்களுக்கே அது இருந்திருக்கும். சுயநலமா அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த அளவுக்கா முழுகி போய் இவ்வளோ ராயல், இவ்வளோ கிராண்ட், இவ்வளோ பெரிய அழைப்புதல் சந்தோஷத்தையும் மறுக்கிற முட்டாளுங்க எங்க இருப்பாங்க? இது பத்தாதுன்னு பாருங்களேன். ஆறாவது வசனம், மற்றவர்கள் அவன் ஊழியக்காரர்களை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். என்னையா கல்யாண விருந்துக்கு உன்னை அழைச்சா அடிப்புவா, நீ கொலை கூட செய்வாங்க, பத்திரிகை எடுத்துட்டு வர்றாங்க வாங்க, அவங்க பிடிச்சி அடிச்சு கொலை கூட, பைத்தியம் யாராவது இருப்பாங்களா இப்படிப்பட்டவங்க பாருங்களா. அதான் அவர் சொல்றாரு, ரொம்ப முட்டாள்தன வேடிக்கையான ஒரு கதையாக இருக்கிறதே அப்படின்னு அவங்களும் நினைச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் அக்கறை இல்லை, வேற வேலை இருக்குதுன்னு அக்கறை இல்லை, அதை காட்டுறது மாத்திரம் இல்லை, இன்னொரு பக்கம் வெறுப்பு. அந்த ராஜாக்கு கொஞ்சம் கூட, அந்த ராஜாவும் அந்த ராஜாவுடைய மகனுக்கோ எந்த விதமான மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை, அவரை பத்தி எந்த அக்கறையும் இல்லை. அப்படித்தான் அந்த மக்கள் செய்யறத பார்க்க, இப்படி இருப்பாங்களா, எப்படி இருப்பாங்களா? ஓகே என்ன செய்யறோம் இப்பதான் அதை பார்க்கிறோம், மீண்டும் மீண்டுமாக வந்த அழைப்புதலை நிராகரிப்பத பார்க்கிறோம். அடுத்த சீன் இப்ப அடுத்தது பார்க்கிறோம், அந்த நிராகரி பட்டவர்களுக்கு வருகிற தண்டனை என்ன? ஏழாவது வசனம், ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேவகரை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தை சுட்டெரித்தான். ரொம்ப பொறுமையா இருந்தார் ராஜா, ரொம்ப திருப்பி திருப்பி அனுப்பிச்சினாரு, எவ்வளோ வேண்டி பார்த்தாரு, சொல்லி பார்த்தாரு. ஆனா அந்த ராஜாக்கும் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு, எல்லை உண்டு. அந்த பொறுமையை இவர்கள் சோதித்ததுனால இவர் என்ன பண்ணாரு, இது எந்த அளவுக்கு இவங்க பண்ணிட்டாங்க, அக்கறை இல்லாதது மாத்திரம் இல்லை, அவர் அனுப்பின வேலைக்காரங்களை கொல்லக்கூடிய எவ்வளவு அவமானம் இது, அவமானம் எவ்வளவு, அவர் செஞ்சது ரொம்ப நியாயம், ரொம்ப தேச துரோகத்துக்கு மாதிரி அவங்க செஞ்சிருக்கிறாங்க, கொலையே செஞ்சிருக்காங்க. அதனால தான் அந்த கொலைபாதகரை அப்படின்னு வருது, கொலைபாதகர்களை என்ன பண்ணாரு, நகரத்தை போய் அழித்தார், அவங்கள முற்றிலுமா அழித்து. அதோடு இல்லை, உங்க பிசினஸ், உங்க வீடு கடையா உங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதெல்லாம் எரிச்சு போட்டார். இப்போ பண்ணுங்க, இப்போ போய் உக்காந்துக்காங்க உங்கள் இதில், எல்லாரையும் கொன்று ஊரெல்லாம் அழிச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டேன், இனிமே அது இல்லாதபடிக்கு செஞ்சிட்டார் பாருங்களேன். ஓகே, அந்த மீண்டும் மீண்டுமாக அழைத்த நிராகரிப்பை பார்க்குறோம், அந்த நிராகரித்தவர்களுக்கு வந்த தண்டனையை பார்க்கிறோம். அடுத்ததாக புது விருந்தினர் அழைக்கப்பட்டு அந்த கல்யாண வீடு நிரம்புறத பார்க்கிறோம், 8வது வசனத்தில் பாருங்களேன். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரர்களை நோக்கி, கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள், தகுதி இல்லாம போனார்கள். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அன்வர்தி, அபாத்திரமாய் போனார்கள். ஏன், அவங்களுக்கு என்ன நல்ல கிரியை இல்லையா, நல்லவங்க இல்லையா? இல்ல, அந்த ராஜாவுடைய அழைப்புதலை நிராகரித்து அவர் அவமானப்படுத்தி அபாத்திரமா போனாங்க. அதனால ஆகையால் நீங்கள் படிங்க 9வது வசனம்,
நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றார்.
தொடர்ந்து படிங்க.
ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது.
ஓகே, எல்லாம் ரெடியா இருக்கு, யாரும் வரல, செலிப்ரேஷன் அதனால கேன்சல் ஆக முடியாது. தேவனுடைய குமாரனுடைய கல்யாணத்தை அவர் நிறுத்த முடியாது. பழைய கெஸ்ட் ரிஜெக்ட் பண்ணப்பட்டாங்க, புதிய கெஸ்ட் அழைக்கப்படுறாங்க பாருங்களேன். நீங்கள் சந்தி வழிகளில் போயினா என்ன அர்த்தம், பல ஊர்ல இருந்து எங்கெங்கிருந்தோ வர இடங்க, பல பேர் வருவாங்க, கிடைக்கிற எல்லாரையும் பிடிச்சிட்டு வாங்க, அதான் அவர் சொல்றாரு பாருங்களேன். சந்தி வழிகளில் போய் யாவரையும் எல்லாரையும் அழைத்து வாங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது, 10வது வசனம், அவர்கள் போய் எத்தனை பேர் கிடைக்குமோ, நல்லோர் பொல்லார், வெறும் நல்லவங்க டீசெண்டா இருக்கிறவங்க இல்ல, பிச்சைக்காரன், படிச்சவன், படிக்காதவன், மோசமானவன், எல்லாரையும், கெட்டவனா இருந்தாலும் சரி, அங்க திருடலான்னு ஒருத்த வந்துக்க, அவனை பிடிச்சிட்டு வந்தாங்க கல்யாணத்துக்கு, அங்க ஒரு வேஸ்தி, அதை பிடிச்சிட்டு வந்து, எல்லாம் கெட்டவங்க நல்லவங்க எல்லாரையும் பிடிச்சி வந்து பார்த்தா ரிசல்ட் என்ன, கல்யாண வீடு நிரம்பி இருக்கிறது. என்ன ஒரு கதை பாருங்களேன், எல்லாரையும் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு அழைக்கப்பட்டவர்கள், மீண்டும் மீண்டுமாக அழைக்கப்பட்டவர்கள் நிராகரிக்கப்பட்டாங்க, நிராகரிக்கிறவர்களுக்கு வந்த நியாய தீர்ப்பு, புது விருந்தினர் அழைக்கப்பட்டு கல்யாண வீடு நிரம்புது. இதெல்லாம் என்ன அர்த்தம், இதெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்றார், இந்த ஓமையை நம்ம புரிஞ்சுக்கணும்னா இது பரலோக பார்வையிலிருந்து பார்த்து புரியணும். ஏன்னா பூமியின் பார்வையில் பார்த்தா நமக்கு புரியாது, பூமியிலிருந்து பரலோகத்துக்கு ஏறெடுத்து பார்த்தோம்னா, இந்த கல்யாணத்தை நடத்தின ராஜா யாரு, பிதாவாகிய தேவன், குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிதா வந்து அவருக்கு இருக்கிற மிக மிக பெரிய ஆர்வம், அவருடைய சித்தம் என்னன்னா, அந்த குமாரனை அவர் மகிமைப்படுத்தணும் பாருங்களேன். அதான் வேத யோவான் 5:23 சொல்லுது, எல்லா மனிதர்களும் பிதாவை எப்படி கனம் பண்ணுகிறார்களோ குமாரனை எப்படி கனம் பண்ணணும்னு பிதாவுடைய சித்தம். குமாரன் இன்னைக்கு காலையில இப்போ வினோத ஆராதனையில படித்த மாதிரி, குமாரன் தான் கிறிஸ்துவத்துல திரியேக தேவன்ல 2வது நபர். அவர் எல்லா விதத்திலையும் பிதாக்கு சமனமானவர். பரலோகமே அவரை பாராட்டுது, அவரை புகழுது, ஸ்தோத்தரிக்குது. பரலோகத்தின் கீதமே அவர் தான். மகிமையில மகிமை ராஜாவாக அவர் இருக்கிறார். எல்லா பரலோகத்தில் அவர் மகிமை நிறைந்திருக்கிறது. அவர் செயல்படுத்தணும்னு இந்த பூமியில வரும்போது அவர் தான் இந்த உலகத்தை படைத்தார், குமாரன் தான் படைத்தார். கொலோசியர்ல சொல்ற மாதிரி காணப்படுகிறதும் காணப்படாதைகளும் எல்லாவும் பரலோகத்துல பூமியிலையும், எல்லா அதிகாரங்களானாலும் சிங்காசனங்களானாலும் துரைத்தனங்களானாலும் எல்லாமே அவராலும் அவருக்காகவும் படைக்கப்பட்டது. படைத்தவர் அவர் தான். அது மாத்திரம் இல்லை, எல்லாத்தையும் காக்கிறவர் அவர் தான். இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகம் அழிந்து சுக்குநூறா போகாதபடி எல்லாத்தையும் பிடிச்சுக்கிட்டு இருக்கார். நரகத்தின் சாவி, பரலோகத்தின் சாவி, பாதாளத்தின் சாவி, மரணத்தின் சாவி எல்லாமே அவர் கையில தான் இருக்கு. அவரை விட ஒரு உயர்ந்தவர் வேற யாரும் இல்ல. பிதாவே அவரை தான் கனம் பண்ணணும்னு இருக்கிறார். அப்படி கனம் பண்ணணும்னு நினைச்ச அந்த பிதா அந்த குமாரனை இன்னொரு விதத்துல கனம் பண்ணணும்னு நினைச்சார். அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சார் இல்லைங்களா. அதுக்கு மனவாளன் அவர். கல்யாணம் பண்ணணும், கல்யாணத்தின் மூலமா என் குமாரன், இவ்வளவு பெரிய குமாரன், இவ்வளவு சிறந்த வானங்களெல்லாம் பாராட்டக்கூடிய குமாரன், படைத்தவர், பராமரிக்கிறவர், காக்கிறவர், அவரை கனம் பண்ணணும்னு அந்த திருமணத்துக்கு நித்தியத்திலிருந்தே கிருபையின் உடன்படிக்கையின் மூலமாக தயார் பண்ணிட்டு வந்தார் அந்த திருமணம். ஓ, அந்த திருமணம் நித்தியமாக தேவனை நம்ம நன்றி செலுத்தணும், அவர் அப்படி கனம் பண்ணணும்னு அவர் விரும்பினார். ஏன் அவரை கனம் பண்றதுக்காகத்தான். அவரை கனம் பண்றது எப்படி? அந்த திருமணத்தின் மூலமாக. அந்த திருமணம் நடக்கணும் என்பதற்காக எந்த அளவுக்கு அந்த குமாரன் இறங்கி வந்தார் இல்லைங்களா, அதான் நம்ம பார்க்கிறோம். அவர் தேவனுக்கு ஒப்பா இருந்தும் தேவனுடைய ஒப்பான தன்மையை கொலையான பொருளை தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் எடுத்து இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். எவ்வளோ உயர்வான தேவன், இதை விட கீழே இறங்க முடியுமா? இறங்கவே முடியாத அளவுக்கு தன்னை இறங்கி ஏன் அந்த அளவுக்கு மனுஷ சாயலாய் மனுஷ இயற்கையை தன்னோடு இணைத்து கொண்டு அந்த மனுஷ குலத்துக்காக தன் அவங்களுடைய பாவத்தின் கிரயத்தை தன்மேல் வாங்கி பாடுபட்டது எதற்காக? அந்த மனுஷ குலத்தில் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை அவர் தன்னோடு திருமணத்தில் இணைத்து கொள்ளணும் என்பதற்காக. அவர் மணவாளனாக மணவாட்டியாக அவர்களை இணைத்து கொள்ள என்ன அகோரங்கள் அதுக்காக அவர் செஞ்சார் யோசிச்சு பாருங்களேன். அவர் மனுஷன் ஆனதே நமக்கு கிறிஸ்மஸ் நம்ம பார்வையில் அது கொண்டாட்டம், ஆனால் அவருக்கு எவ்வளோ பெரிய அகோரம். தெய்வம் போய் மனுஷன் ஆனது. நம்ம இப்போலாம் ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா கிறிஸ்மஸ், அவருக்கு மாட்டு கொட்டாயில் பிறந்த அவர் பட்ட கஷ்டங்கள் என்ன, அவர் வாழ்ந்த கஷ்டங்கள், கெச்சமன அவர் பட்ட வேதனைகள் என்ன, அதெல்லாம் எந்த மனுஷன் நம்ம யோசிக்க முடியும். கபத்தால வாரடிகள் என்ன, கொல்கத்தால 3 மணி நேரம் இருள் என்ன, எவ்வளோ வேதனைப்பட்டு இறங்கி வந்தார். அவருடைய தோல்ல தான் நம்மளுடைய அக்கிரமங்கள்லாம் சுமத்தப்பட்டு அந்த அக்கிரமங்கள்லாம் இல்லாதபடிக்கு அந்த ஆடு தூக்கிட்டு போய் முடிச்சுக்கிட்ட மாதிரி சிலுவை பரியந்தும் அதை சுமந்து தீர்த்துட்ட, இன்னமே பாவங்களே இல்லாதபடிக்கு தீர்த்து உயிர் தெளிந்து மரணத்தை ஜெயித்து இல்லைங்களா, மரணமே மனித குல மரண பயத்துல வாடுகிற மனித குலத்துக்கு மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழப்பட்டு பரலோகத்துக்கு ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பார்சத்துல உட்கார்ந்தார். உட்காந்து பரிசுத்தாவி அனுப்பி இவர் செஞ்ச இந்த மாபெரும் பணியினால பிதா இப்ப என்ன செய்யறாரு, ஒரு திருமணத்தை வச்சிருக்கிறார், ஒரு திருமண அழைப்புதல் வச்சிருக்கிறாரு. எல்லாமே ரெடி. யாரோட திருமணம்? தேவ தூதர்களோடா? இவருக்கு செராசும் செருபிமா பரிசுத்தமா? சீர்கெட்டு அழிந்து போன நரகத்துக்கு பாத்திரமான பாவிகள் நீங்களும் நானும், எவ்வளோ கீழான குலத்தில் பிறந்து ஆதாம் குலத்தில் பிறந்து முற்றிலுமாக சீரழிந்த நம்மளை இவ்வளோ பெரிய குடும்பம், திருத்துவ குடும்பமாகிய அவருடைய குடும்பத்தில் அவரோடு இணைத்து திருத்துவ குடும்பத்தில் நமக்கு திருமணம் செய்வதற்கு அவர் ரெடி பண்ணியிருக்கிறார். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய திருமணம், எவ்வளோ பெரிய குளோரியஸ் தேவனுக்கு ஒப்பான குமாரன், படைத்தவர், எல்லாத்தையும் ஆளுகிறவர், தாங்குறவருக்கு அவருக்கும் உங்களுக்கும் எனக்கும் இணைப்பு, நம்மில் ஒரு மாம்சமாகி அவர் வந்தாரு. எவ்வளோ பெரிய காரியத்தை அவர் செய்ய வந்தாரு. இதனால தான் நான் இன்னைக்கு காலையில் ஒரு இங்கிலீஷ் பாட்டில் கிரவுன் வித் மெனி கிரவுன்ஸ், எவ்வளோ பெரிய காரியத்தை அவர் செஞ்சிருக்கிறார். அவரை நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் தூங்கிட்டு இருந்தோம்னா, வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் உணர்ச்சி இல்லாமல் உணர்வு இல்லாமல் இருந்தோம்னா, இதுக்காவது கொஞ்சம் உணர்வு இருக்கணும், இந்த அளவுக்கா அந்த ஜனங்க செத்து இருக்கணும், இவ்வளோ பெரிய விருந்து, இவ்வளோ பெரிய அழைப்பு, இவ்வளோ பெருசு கடவுள் செஞ்சிருக்கிறாரே உனக்குன்னா, கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் எனக்கு அது முக்கியம் இது முக்கியம்னு செத்த பொணங்க மாதிரி அவங்க உணர்வில்லாத வாழ்ற ஜென்மம் இருக்கு மனித குலத்தின் ஜென்மம். எனக்கு வியாபாரம் இருக்குது, வேலை இருக்குது, ஊர் இருக்குது, இன்னைக்கு இருந்து நாளைக்கு சாக போற உனக்கு நித்தியக்கு பிதா எவ்வளவு பெருசு பண்ணியிருக்கிறாருன்ற கொஞ்சம் கூட அக்கறை இல்லை அவங்களுக்கு, கொஞ்சம் கூட அதை பத்தி கேர் இல்லை. இதுதான் முக்கியம், சாப்பிட்டோமா போனோமா வேலை பார்த்தோமா வந்தோமா, அதுதான் வாழ்க்கை. அது இதெல்லாம் என்னவோ ஒரு கதை, ஞாயிற்றுக்கிழமை வந்து முடிஞ்சு போன கதை. அப்படி உணர்வில்லாத எவ்வளவு பெரிய காரியத்தை அவர் பண்ணியிருக்கிறாரு. ஒரு மாம்சமா உன்ன போய் ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி உனக்கு போட்டு இப்படி ஒரு திருமணத்துக்கு அவர் அழைக்கிறாரே, திருத்துவ குடும்பத்தில் ஒன்றாய் உன்னை இணைக்கிறதுக்கு நரகத்துல போய் வேக வேண்டிய உனக்கு, இது தெரிஞ்சா மனித குலம் ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு போட்டி போட்டுக்கிட்டு ஓட வேணா இந்த கல்யாணத்துக்கு, யோசிச்சு பாருங்களேன். ஓ, இவ்வளோ கிராண்ட் வெட்டிங்கா, இவ்வளோ பெரிய வெட்டிங்கா, யோசிச்சு பாருங்களேன். இடிச்சுக்கிட்டு சந்தோஷத்தோடு பாட்டு பாடிக்கிட்டு இவ்வளோ பெருசா அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு, எல்லாத்தையும் பண்ணிட்டாரு அவரு, நான் போனா போதும், எவ்வளோ இடிச்சுக்கிட்டு ஓடணுமே இந்த ராயல் வெட்டிங்க்கு. பிதா விருந்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு என் குடும்பத்தில் திருத்துவ குடும்பத்தில் மனவாட்டியாக இணைப்பதற்கு உங்களை நான் அழைக்கிறேன், வாங்க. என்ன விருந்ததில் என்னென்ன ஐட்டம்ஸ், என்னென்ன சாப்பாடு ஐட்டம்ஸ், வாய் ஊறும். நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோம்னு நமக்கு தெரியுமா? மனித குலத்தில் பாருங்களேன், இன்னைக்கு என்ன சந்தோஷம் அந்த விருந்து ஐட்டம்ஸை உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறது. உங்கள் கண் விசுவாச கண்களால் அந்த ஐட்டம்ஸை பார்த்தீங்கன்னா உடனே ஓடி வரலான்னு இருக்கும், உடனே ஓடி வரலாம். வேதம் நம்மளை பற்றி ஜீவனுள்ள தேவனுடைய விருந்துங்க இது, எல்லையற்ற தேவனுடைய மூளை. என்ன விசேஷமாக ரெடி பண்ண முடியும் கல்யாணத்துக்கு? நம்மெல்லாம் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுறோம், அந்த ஐட்டம் இருக்கணும், இந்த ஐட்டம் இருக்கணும், ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கணும், பாயசத்தில் இது பாதாம் போடணும், என்னென்னலாம் யோசிக்கிறோம் முன்னாடி. தேவன் யோசிச்சு வச்சிருக்கிறார் என் கல் மகனுடைய திருமணத்துக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் நித்தியத்திலே விருந்துங்க என்ன, பெஸ்ட் கிஃப்டுங்க என்ன, அதெல்லாம் இதுல வச்சு நான் கொடுப்பேன் அப்படின்னு யோசிச்சு ஒரு விருந்த பண்ணியிருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க யாருக்கு வேதம் உண்களையும் என்னையும் என்ன சொல்லுது? ரோமர் 5வது அதிகாரத்துல பாவிகள், தேவனுக்கு சத்ருக்கள், அவபக்தியானவர்கள். எபேசியர் 2, பாவத்திலும் அக்கிரமங்களையும் மறித்தவர்கள். இந்த உலகத்தின் பிரபு நம்மளை குருடாக்கி ஏமாத்தி வச்சிருக்கிறான். அணுக்கிலையும் சாக்கடையிலையும் நீச்சல் அடிச்சுக்கிட்டு மிக மிக கீழ் ஜாதியான நாம், எவ்வளோ பெரிய உயர்ந்த தேவன் அவர், எவ்வளோ உயர் சீனா, ஒரு தரித்திரத்திலையும் வறுமையிலையும் அழுக்கிலையும் ஸ்லம்மிலையும் நிர்வாணத்திலையும் மெதகிக்கிட்டு இருக்கிற நமக்கு இவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸை கொடுத்து இவ்வளோ பெரிய விருந்து கொடுக்க அழைக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய சீரழிவை நம்ம உணர்ந்தோம்னா இந்த விருந்தை பார்த்தா வாயெல்லாம் ஊறுங்க, வாயெல்லாம் ஊறும். யோசிச்சு பாருங்களேன், விசுவாச கண்களால் ஜீவனுள்ள தேவனுடைய விருந்துக்கு வாருங்கள்னு அழைக்கிறார். என்ன அந்த விருந்தில் ஃபஸ்ட்டு என்னென்னா ஐட்டம்ஸ் வேகமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், சிலது தான் சொல்ல முடியும். முதல்ல உங்களுடைய கடந்த கால நிகழ்கால வரப்போகிற காலத்தில் நீங்கள் செய்கிற எல்லா பாவமும் மன்னிக்கப்படும். அந்த பாவங்கள் எந்த அளவுக்கு மன்னிக்கப்படும்னா அந்த பாவங்களே இல்லாதபடி செஞ்சிட்டார். யோசிச்சு பாருங்க, அவர் குமாரனின் பணியின் மூலமாக ஒரு பாவமும் அவருக்கு முன்னாடி இல்லாதபடிக்கு, பாவமே உங்க பாவத்தை தேடி கண்டுபிடிச்சாலும் கிடைக்காது, எக்ஸ்டிங் ஆயிடுச்சு, பாவம் நிர்மூலமாக்கிட்டார். பாவம் வாழ்க்கையிலே பெரிய ஆனந்தம். நீங்களும் நானும் சந்தோஷமா இன்னைக்கு காலையில் இல்லாத காரணம் என்ன தெரியுமா? நம்மளை குற்றுகிற குறுகுறு மனசாட்சி, நம்ம செஞ்ச தப்புங்கள் நம்மளை நிம்மதியாக விடுறதில்லை. இனி காலைல கூட செஞ்சோம், போன வாரம் ஜெபம் அது பண்ணோம் இது பண்ணோன்னு, ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? எதுவுமே நான் பார்க்க மாட்டேன், எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டேன், எந்த பாவமும் உனக்கு கிடையாது. என்ன ஒரு ஆனந்தம் அது, தானே பாட்டுங்க வருது, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், இயேசு கிறிஸ்தியன் பாவங்கள்லாம் மன்னித்து விட்டாரு. அதை விட ஆனந்தம் என்னங்க இருக்கும்? அதான் ஃபஸ்ட்டு மெனு, ஒரு மெனுவா, நெக்ஸ்ட் என்ன மெனு? நீதிமான் ஆக்குது. எவ்வளோ மோசமாக இருக்கிறோம், சில பேர் அவனா மனுஷனான்ற அளவுக்கெல்லாம் நம்ம ஆயிடுறோமே, எவ்வளோ மோசம். நம்மளை பார்த்து இயேசு போல நம்மளை நீதிமான பார்க்குறார், இயேசு போல. நித்தியமாக அந்த நீதிமான் தான், நித்தியமாக உன்னை நீதிமானா தான் பார்க்க போகிறேன். உன்னை ஒரு போல மிகுந்த ஆனந்தத்தோடு என் பிள்ளையை எப்படி நேசிக்கிறோன்னு அந்த மாதிரி உன்னை பிரியப்பட்டு பா, நித்திய தேவன் அவ்வளோ நீதிமானா பார்க்குறா, எந்த குற்றமும் உனக்கு இல்லை. யோசிச்சு பாருங்களேன், எந்த குற்றமும் உனக்கு இல்லை, தேவனிடத்தில் ஒப்புரவாக்குதல். இன்னுமே நீங்கள் தேவனும் நம்மளும் சத்துருக்கள் இல்லை, அவரோடு ஒப்புரவாக்கி இன்னுமே கடவுளும் பிதாவும் உனக்கு ரியலாக மாறி போவார். கடவுள்னு எல்லாரும் ஊரில் சொல்கிற மாதிரி இல்லை, அவர் ரியலாக தெரிவார், உனக்கு ரியலாக உணர்வை அவர் நீ வாழ்க்கையில் உணர்வை. என்ன ஒரு மெனு? புது இதயத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், புது ஜென்மத்தை. நம்ம அதை வாழ்க்கையில் இன்னும் புது வருஷம் வருது, போன வருஷம் இப்படி ஆயிடுச்சு, இன்னுமே சரியாக வாழணும், சிகரெட் குடிக்கக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ண, தப்பை மாற்றிக்கணும், டிவி என்னானவோ பண்ணி பார்க்குறீங்க, வாழ்க்கை ஒண்டி மாறுறதில்ல, மாறவே மாறாது. அவர் உங்களை மாற்றுவார், அவர் உங்களுக்கு ஒரு புது இதயத்தை கொடுத்து வேறு மனுஷனாக மாற்றிடுறார், வேற மனுஷனாக மாற்றிடுறார். நீங்கள் எது விரும்பிட்டு இருந்தீங்களோ அதை வெறுப்போம், எது விரும்பாமல் இருந்தீங்களோ அது மேலே நல்ல காரியங்கள் மேலே நேசத்தியும். சில பேர் வெயிட்டை குறைக்கணும், அதை குறைக்கணும், இதை குறைக்க முடியறது இல்லைங்க சார். அதுக்கு எல்லாத்துக்கும் கட்டுப்பாடும் புது இருதய, புது மனுஷனாக உங்களை மாத்திடுறார். பாருங்களேன், புது இருதயத்தை நான் உனக்கு கொடுப்பேன்றார். தேவனிடத்தில் சமாதானம், வாழ்க்கையிலேயே அனுபவிக்காத ஒரு நிம்மதி, நிம்மதி. வாழ்க்கையில் எது இருந்தாலும் மனுஷனுக்கு நிம்மதி இல்லை, இந்த உலகத்திலேயே பெரிய நிம்மதி. கடவுள்கிட்ட நமக்கு சமாதானம் வந்துருச்சுன்னா போதுங்க, ஆஹா, அதை ஆயுசில் அனுபவிக்கணுமே. நிம்மதினா நிம்மதி, சந்தோஷம், பெரிய சந்தோஷம், பீஸ், ஆற போல சந்தோஷம், நித்திய ஜீவன். இன்னொரு மெனு ஐட்டம் தொடர்ந்து போகுது, நித்திய ஜீவன், அழிவே இல்லாத வாழ்க்கை. இந்த சரீரம் இந்த உலகத்தில் அழிந்தால் நித்தியமா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இல்லைங்களா. அந்த நித்திய ஜீவன் பெரிய ஆசீர்வாதம். அது வரும்போது ஒரு மனுஷனுக்கு மரண பயமே போயிருது. இந்த உலகத்துல எல்லாம் சத்ருவன் சத்ருவன் சத்ரு, சாவு பயத்துல வாழ்றதுக்கு சாவு பயமே இல்லாம எடுத்துடுறாரு. வரல ஒரு ஒரு ஐட்டமும் தேவ ஜீவனுள்ள தேவனுடைய விருந்து. அவர் அது மாத்திரம் இல்ல, அவருடைய ஆவி மூன்றாவது நபர் திருத்துவத்தில் அவருடைய ஆவி உங்க இருதயத்தில் வந்து உங்களை தேவ ஆலயமா மாத்திடுறார். உங்களை பார்த்தா அப்படி இருக்குதா? யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ கல்லர் குகைகளாக பிசாசின் கூடாரமாக இருக்கிற உங்களை தேவ ஆலயமா மாத்துற என்ன ஒரு விருந்து, என்ன ஒரு விருந்து. யோசிச்சு பாருங்களேன், அது மாத்திரம் இல்ல தன்னுடைய பிள்ளையாக தத்தெடுத்துக் கொள்றார். The crowning blessing, உச்சகட்ட ஆசீர்வாதம். உங்களை பிள்ளையாக தத்தெடுத்துக்கொண்டு அவர் கடவுளுக்கு பிள்ளையாகனா எல்லாரும் சுதந்திரவாளி, கடவுளுடைய சொத்தெல்லாம் உங்க பேர்ல எழுதுற மாதிரி சுதந்திரவாளி, கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரவாளி, அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய ஸ்லாக்கியம். நான் சொல்லிட்டே போலாம். நம்ம இப்பதான் கொரோனா டைம்ல தத்தெடுத்துக்கொள்றதுனுடைய ஆசீர்வாதங்களை பார்த்தோம். இன்னுமே தத்தெடுத்துக்கொண்ட பிள்ளையா நான் மாறி போனேனா என்ன, பராமரிப்பு ரிவர்ஸ் ஆகி இன்னுமே வாழ்க்கையில் எனக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதுக்காகத்தான் நடக்கும். எனக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கிறதே கிறிஸ்து இயேசுக்குள், பிலிப்பியர்ல போட்டிருக்கிற மாதிரி கிறிஸ்து இயேசுக்குள் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய தேவைகள்லாம் தேவன் சந்திப்பான. கடவுளுடைய பிள்ளை என்ன பார்த்துக்க மாட்டார் அவரு, அவருடைய ப்ரொவிஷன் நமக்கு வந்துருது. இந்த உலகத்துல ஆயுசு முழுவதுமாக தேவைகள்லாம் காக்கிறது மாத்திரம் இல்ல, ஒரு நாள் இறக்க போறேன். இறக்கும் போது என்ன ஆகுது பிள்ளையாக? உடனடியாக என் ஆவி பரிசுத்தப்படுத்தப்பட்டு பரலோகத்துக்கு போகுது, என்னுடைய பாடி இங்க நித்திரை அடையுது, உயிர்த்தெழுதலுக்காக காத்துக்கொண்டு ஒரு நாள் இயேசு திருப்பி வரும்போது மகிமையான சரீரத்தோடு உயிர்த்தெழுந்து இது உலகத்தையே அவரு குற்றப்படுத்தி நியாயம் தீர்க்கிற நாள் வரப்போகுது. எல்லோரும் மலைகளே குன்றுகளே எங்களை மேல உளுந்து எங்களை நசுக்குங்கன்னு கதற நாள்ல நான் குற்றமற்றவன் தீர்க்கப்பட போறேன், நித்தியமா தேவனோடு இன்பத்துல வாழ போறேன். இதெல்லாம் அவருடைய விருந்துல இருக்கு, இதெல்லாம் விருந்துல இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், இதான் அந்த மேரேஜ் சப்பர் இன்விடேஷன். இதெல்லாம் தான் நித்தியமாக தேவ குமாரனோடு அவரோடு இணைத்த அந்த திருமணத்திற்கு. இந்த உலகத்திலேயே பெரிய பணக்கார மகனுக்கு நம்ம குடும்பத்துல நம்ம சேரப்போறோம், எவ்வளவு பெரிய பிளஸ்ஸிங். இதெல்லாம் பிளஸ்ஸிங் இல்லை, ஃபார்முக்கு போகணும், இதுக்கு போகணும், நம்மளும் அப்படித்தானே இருக்கிறோம். எவ்வளோ வெக்கக்கரமான ஒரு காரியம் இதெல்லாம், ஏன் நமக்கு பெருசா தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ கடவுளுடைய பார்வையில எப்படி இருக்கும் இந்த மனித குலம் பாரு, எவ்வளோ பெரிய விருந்துக்கு அழைக்கிற, இது அவங்களுக்கு பெருசா தெரில. அவங்களுக்கு நாளைக்கு விட்டு போற ஃபார்மோ வியாபாரமோ அதுவும் இதுவும் அதுதான் பெருசு. நம்முடைய மனித குலத்தை என்ன சொல்றது, மெனு எல்லாம் ரெடி, த ப்ராமிஸ் ஆஃப் த காஸ்பல், சிங்காசனத்துல நேரா வரலாம், ஆவியின் ஆறுதல், நித்திய ஜீவனின் நம்பிக்கை, இந்த பூமியிலேயே பரலோக வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறேனே அழைக்கிறேனே, நித்திய எல்லையற்ற தேவனுடைய மூளை என்னென்னலாம் ரெடி பண்ண முடியுமோ ஒரு மெனுல அதெல்லாம் ரெடி பண்ணி ஒரு திருமணத்துக்கு அவர் அழைக்கிறார். அழைக்கிறார், ஒவ்வொரு ப்ரொவிஷனும் இருக்கு. எவ்வளவுதான் நீ சீர்கெட்டு இருந்தாலும் உன்னை மாத்தி சீர்படுத்தி நித்திய தேவ குமாரனுடைய மனவாட்டிய மாசற்ற குற்றமற்ற ஸ்பாட்லெஸ் பிரைடா பண்றதுக்கு எல்லாமே ரெடி, எல்லாமே பண்ணி ரெடியா இருக்கு, ஆல் ரெடி இல்லைங்களா. அதை ரெடி பண்ணது மாத்திரம் இல்ல, யோசிச்சு பாருங்களேன், ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்களா தேடி வர்த்தம், அவங்களுக்கு அவங்களுக்கு தானே தேவை இது, அவங்களா தேடி வர்த்தம் இல்ல. அந்த பிதாவுடைய அன்பு, நம்முடைய சீர்கேடு எவ்வளவு மோசம், நம்ம எவ்வளவு மறதி உள்ளவங்க, உணர்வு இல்லாதவர்கள் தெரிஞ்சு அந்த விருந்துக்கு வரும்படிக்கு ஆளும் அனுப்புறார். வாங்க வாங்க பாருங்களேன், அதுக்கு டிரான்ஸ்போர்டேஷனும் அனுப்புறாரு. ஏன்னா வந்துருச்சு வரமாட்டோம் நம்ம, வானா வானா எனக்கு ஃபார்ம் தான் வேணும், எனக்கு இதான் வேணும் அப்படின்னு உட்காந்துக்கிட்டே இருப்போம். அதுக்கு வாங்க டிரான்ஸ்போர்டேஷனும் அனுப்புறாரு. எல்லா தேவையானது நித்தியத்துக்கும் காலத்துக்கும் உரித்த எல்லாத்தையும் ரெடி பண்ணி இருக்கிற, ஏன் இந்த பிச்சைக்கார வாழ்க்கையை நீ வாழ்ற, ஏன் இந்த ஸ்லம் வாழ்க்கையை வாழ்ற, வா அப்படின்னு கூப்பிடுறாரு. வாங்க வாங்க, அவருடைய பிரதிநிதிகளை அனுப்புறார், கட்டளையை கொடுத்து அனுப்புறார், வாங்க வாங்க. விருந்தெல்லாம் ரெடி, ஃபாதர் பிதா ரெடியா இருக்கிறாரு, குமாரன் பரிந்து பேச ரெடியா இருக்கிறார், ஆவியானவர் பரிசுத்தப்படுத்தவும் மன்னிக்கவும் சமாதானம் கொடுக்கவும் வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றவும் பராமரிப்பு உனக்காக வேலை செய்யறதுக்கு ரெடி, எல்லாம் ரெடி, பரலோகம் ரெடி, சுதந்திரம் ரெடி, வாங்க திருமணத்திற்கு, வாங்க திருமணத்திற்கு. இதான் இந்த ராஜாவும் அந்த குமாரனுடைய திருமணம். லாவிஷ் ப்ரொவிஷன்லாம், பிரம்மாண்டமான விருந்து ரெடி பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, 3-4 அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் யார், யூதருங்க இல்லைங்களா. 3-4 அழைக்கப்பட்டவர்கள் பொதுவான யூதர்கள். பழைய ஏற்பாட்டிலேயே அந்த மக்களை ஆண்டவர் வந்து ஆபிரகாம் மூலமாக அழைத்து ஒரு ஜனங்களாக ஏற்படுத்தி அவர்களை தன்னுடைய ஜனங்களாக வச்சார். அவங்க ஏற்கனவே அழைக்கப்பட்ட மக்கள். அவர்களை வந்து ஊழியக்காரர்களை அனுப்பி விருந்து ரெடி அப்படின்னு அனுப்புனது யாரு, யோவான்ஸ்தானம் வந்து அவர் என்ன சொன்னார், தேவராஜ்யம் சமீபமா இருக்கு, ரெடி வாங்க, வந்தாச்சு குமாரன், சீக்கிரம் இயேசு கிறிஸ்து வந்தாரு, தேவராஜ்யம் சமீபமா இருக்கு, வாங்க, உங்களுக்காகத்தான் நீங்க ஏற்கனவே அழைக்கப்பட்டவங்க, வாங்க, எல்லாம் ரெடி, நீங்க செய்ய வேண்டியது இல்ல, வாங்க, ராஜ்யம் அவர்களுக்காக கொடுக்கப்பட்டது. அவர் அது மாத்திரம் அவரே அனுப்பினாரு 70 பேரு. என்ன சொல்லி அனுப்பினாரு, காணாம போன இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு வேற எங்கேயும் போவாதீங்க, அவர்களுக்கு போய் 2-2 பேரா போய் பிரசங்கம் பண்ணி அனுப்பிச்சார். எல்லாம் தானே 3 வருஷம் ஊழியத்துல யோவான் ஸ்தானாவும் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் தொடர்ந்து தேவராஜ்யத்துக்கு அழைப்பு அழைப்புதல கொடுத்தாங்க. என்ன நடந்துச்சு, என்ன ரியாக்ஷன் வந்துச்சு அங்கிருந்து, பொதுவான மக்கள் நம்மளை போல என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு வியாபாரம் இருக்குது, வயல் இருக்குது, அதுக்கு போயிட்டாங்க, அக்கறையே இல்லை, கொஞ்சம் கூட அக்கறை இல்லை, இதெல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, சாப்பிட்டோமா வாழ்ந்தோமா கல்யாணம் கட்டினோமா பொழைச்சோமா அவ்வளோதான், அதுதான் எங்கள் வாழ்க்கை, அது இதுலலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாம அவங்க வாழ்ந்தாங்க. அவங்க வயலுக்கியல் இல்லாத இந்த ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள் என்ன பண்ணாங்க, அந்த ஊழியக்காரர்களை பிடிச்சி கொலையும் செஞ்சாங்க இல்லைங்களா. யோவான்ஸ்தான் அவர் தலை வெட்டிட்டாங்க, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க, இன்னும் எல்லா அப்போஸ்தலர்களையும் என்ன செய்ய போறாங்க, அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல தான் யாரை அழிக்கிறது, யூதருங்க தான், அவங்க தான் எல்லாரையும் ரத்த சாட்சியாக அழிச்சாங்க இல்லைங்களா, அசட்டை பண்ணினாங்க, அவங்க அழிச்சாங்க. அந்த ராஜா என்ன பண்ணாரு, இந்த ஓமையில என்ன பண்றாரு, அந்த ராஜா பொறுமை இழந்து அவருடைய ராணுவத்தை அனுப்பி அந்த ஊரைய சுட்டு அடிச்சார். அப்பா எவ்வளவு உண்மையான தீர்க்க தரிசனம், இப்படியே தான் நடந்துச்சு. ஓமையா இருந்தாலும் இதே தான், 70 AD ஆண்டவருடைய எல்லா ஆர்மியும் ராணுவத்தின் சேனைகள் கர்த்தர் அவர், அவர் எல்லா ராணுவத்தை அவர் தான் யூஸ் பண்றது இல்லைங்களா. ரோமன் ஆர்மி அனுப்பிச்சு டைட்டஸ் வெஸ்பேசியன் அப்படின்னு ரோமர் கவர்னர் அவர் எருசலேமுக்கு அனுப்பி அந்த ஊரே அழித்து 1,100,000 பேர் சிலுவையில் அறையப்பட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், 1,100,000 பேர் ஊரெல்லாரோடெல்லாம் சிலுவைங்க தான் சிலுவையில் அறையப்பட்டு, ஜோசிஃபஸ் என்றவர் அதை நேராக கண்கொண்டா பார்த்தவர், ஒரு ஹிஸ்டாரியன், அவர் எழுதியிருக்கிறாரு, இங்கிலீஷில் எழுதியிருக்கிறார், டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் அவங்களுக்கு சொல்ல போனோன்னா, அந்த கட்டடம், அந்த எருசலேம் ஆலயம், அந்த பயங்கரமான நாளில், அந்த மாதம் வந்து லூயி மாதம், 1000 வருஷத்துக்கு முன்பதாக பாபிலோன் ராஜா எப்போ எரிச்சானோ அதே நாளில், இப்போ ஒரு சோல்ஜர் வந்து யாருமே அவனுக்கு சொல்லலை, அவன் என்ன செய்யறான்னு கூட தெரியாம ஏதோ ஒரு தெய்வீக வல்லம் அவனை அசைச்ச மாதிரி அவன் அசைக்கப்பட்டு, அந்த உணர்வுல அங்க இருக்கிற ஒரு நெருப்பு கட்டையை, எரியற கட்டையை எடுத்து தூக்கி அந்த ஜன்னல்ல வீசினான் ஆலயத்துக்குள்ள. அந்த நெருப்பு பரவி பரவி அந்த அந்த ஆலயமே பத்தி எரிஞ்சிச்சு. பத்தி எரியும் போது அங்க இருந்த யூத மக்கள் எல்லாம், யூதர்கள்லாம் பார்த்து ஓன்னு கூக்குரல் எழுப்பினாங்க. அப்படியே எரியுது அந்த ஆலயம், ஊரே எரியற மாதிரி ஆலயம் எரியுது, மிகுந்த இதுவரைக்கும் கத்தாத கத்து, ஊரே கத்துது இந்த ஆலயம் எரியறத பார்த்து. ஊரே கத்துனா எப்படி இருக்கும் அந்த சத்தம், மன உருகிற மாதிரி இருக்கும், ஓன்னு கத்துறாங்க. அந்த நேரத்தில் அந்த ராணுவம், குழந்தைங்கன்னு பார்க்கல, பெரியவங்கன்னு பார்க்கல, ஆசாரிங்கன்னு பார்க்கல, எல்லாரையும் வெட்டி சாச்சாங்க. சின்ன பிள்ளைகள் எடுத்து பாறையில தலையில் அடிச்சு உடைச்சாங்க, பயங்கரமா அந்த ஜனம் ஊர் அழிஞ்ச மாதிரி. அவர் சொன்னார், உயரமா இருக்கிற செவருகள கோபுரங்களை ஒண்டி விடுங்க, ஒரே ஒரு செவரத்தான் விட்டு வச்சாங்க, அது ஒண்ணு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு, வேற எல்லாமே அந்த ஊர்ல அழிக்கப்பட்டுருச்சு. அந்த செவரை இடிச்சுக்கிட்டு தான் இன்னமும் இடிச்சுக்கிட்டு அழுவுறாங்க யூதருங்க இல்லைங்களா, வெயிலிங் வால் அப்படின்னு. அதுதான் இன்னைக்கும் இருக்கு. பாருங்களேன், அந்த ஊர் அழிச்சது. ஏசோ ஆக்யூரேட்டாக அந்த ஓமையில் சொல்கிறார். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அது சொல்கிறார். எந்த ஜனமோ நெருப்புனாலையும் பட்டயத்தினாலையும் அழிஞ்சதை, எரிக்கப்பட்டதை, அந்த ஊர் அழிஞ்சு எரிக்கப்பட்ட மாதிரி எந்த ஊரும் அழிக்கப்படுது. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். ஓகே, புது விருந்தினர் யார்? அந்த நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு வந்த நியாய தீர்ப்பு பார்க்குறோம். இஸ்ரேலுக்கு வந்தது புது விருந்தினர் யார்? எந்த பழைய ஓமையில் இந்த ராஜ்யம் உங்ககிட்ட எடுத்து இன்னொரு ராஜ்யத்துக்கு கொடுக்க போற போதுன்னு சொன்னாரோ, புது ஜனங்க, புது மக்கள் யாரு? புறமதஸ்தர்கள், ஜென்டைல்ஸ் இல்லைங்களா? நீங்களும் நானும். அந்த ராஜா போய் சந்தி வழிகளில் போய் இருக்கிறவங்க, கண்டவங்க, கடையவங்க எல்லாரையும் கூப்பிடுங்கன்ற மாதிரி இயேசு கிறிஸ்து சீஷர்கள் கொடுத்த கட்ட உலகம் எங்கும் போய், இங்கதான் போனோம், அங்கதான் போங்க, யாருக்கு போக காஸ்பல் அறிவிக்கணும்? எவ்ரி கிரீச்சர், எல்லாருக்கும், கெட்டவங்க, நல்லவங்க, படித்தவங்க, கலாச்சாரம் உள்ளவங்க, மோசமா என்ன, கிரேக்கர், யூதர், ரோமர், யார், எல்லாருக்கும், கிடைச்சவங்க எல்லாருக்கும் போய் அறிவிங்க. அறிவிக்கு அதான் போல் சொல்றார். ரோமர்ல இஸ்ரவேலுடைய வீழ்ச்சி அநேகருடைய உயர்ச்சி ஆச்சு இல்லைங்களா? அவர்கள் விழுந்ததுனால நமக்கு ரட்சிப்பு வந்துச்சு. அந்த இடத்துல, அவர்கள் இருந்த இடத்துல தான் சர்ச் ஸ்தாபித்து, அந்த சர்ச் எப்பேற்பட்ட மக்கள், நல்லோர் பொல்லார் எல்லாரும் சேர்க்கப்பட்ட மக்கள். நல்லோர் பொல்லார்னா உலக பிரகாரமாக, தேவனுக்கு பார்வையில் இல்லை, எல்லாரும் பாவிகள் தான், ஆனால் உலக பிரகாரமாக எப்பேற்பட்டவங்க, வெறும் நல்லவங்க ஒண்டியா, ஒழுங்கா இருக்கிறவங்களா சர்ச் இல்லை, எல்லா விதமான இதுல இருந்தவங்க. இப்போ ஒன்னு குறைந்தர் ஆறுல போல் சொல்றாரு இல்லைங்களா, சில பேர் வேசித்தனம், விக்கிர ஆராதனை, சில பேர் ஹோமோசெக்சுவல்ஸா, திருடர்களா, கொலகாரங்களா, குடிகாரங்களா நீங்க இருந்தீங்க, இருந்தீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை மாத்தி சபையில வச்சிருக்கிறார் இல்லைங்களா? அதான் பாக்குறோம். எல்லாரும் ஆயக்காரர்கள், வேசிகள், படிச்சவங்க, படிக்க, என்ன மாதிரி ஒரு கூட்டம் சபை. அதான் இந்த கூட்டம் நிறைஞ்சிருக்கு, சபை கூட்டம் நிறைஞ்சு இன்னைக்கு இருக்கு, வீடு ரொம்ப இருக்கு. இன்னைக்கு காலையில உங்ககிட்ட நான் பேசும்போது உலகம் முழுவதுமாக, உலகம் முழுவதுமாக எல்லா பாஷைக்கார், எல்லா கோத்திரத்திலும், எல்லா தேசத்திலையும் சுவிசேஷ விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, எல்லா ஜாதிகள், நல்லோர் பொல்லோர் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு காஸ்பிள் ப்ரீச்சரா என்ன சந்தோஷம் இன்னைக்கு உங்களுக்கும் நான் அறிவிக்கலாம். எல்லாம் ரெடி, எல்லாம் ரெடி, எல்லாம் ரெடியா இருக்கு. பாவத்தில் பிறந்த, பாவத்தில் சீர்கெட்டிருக்கிற நாம் நித்திய தேவ திருத்துவ தேவனின் குமாரனில் ஒரு பங்காக, அவரில் மனவாட்டியாக மாறுறதுக்கு எல்லாம் ரெடி. நீங்க ஒன்னும் செய்ய வேண்டியது, கல்யாணத்துக்கு வந்தா போதும். இன்விடேஷன் நமக்கும் வருது பாருங்களேன். கல்யாணத்துக்கு வந்தா போதும். காஸ்பிள் வந்து ஒரு குட் நியூஸுங்க. தேவனிடத்து சமாதானம் ஆகிறதுக்கு குமாரனுடைய ரத்தம் சிந்தப்பட்டு எல்லாம் ரெடி பண்ணப்பட்டிருக்கு. எல்லாம் ரெடி. நீங்களும் நானும் தேவனுடைய புத்திரர்களாக, புத்திரிகளாக ஆகிறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. ஃபீஸ்ட் இஸ் ரெடி. உங்க ரெஸ்பான்ஸ் என்ன? இன்னைக்கும் இன்னும் சில பேர் நீங்க இருக்கலாம், இன்னமும் மனம் திரும்பி இயேசுவை நம்பாம இருக்கலாம், நம்பாம இருக்கலாம். பாருங்களேன், இவ்வளவு பெரிய விருந்த ஆண்டவர் பண்ணி இருக்கும் போது இஸ்ரவேல் செஞ்ச மிஸ்டேக்கை நீங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த சில பேர் மக்கள் என்ன பண்ணாங்க, எக்ஸாக்டா அதைத்தான் செய்றீங்க. என்ன பண்றீங்க? எவ்வளோ ஆண்டவர் கூப்பிடுறாரு, வாங்க மனம் திரும்பி என் குமாரனை விசுவாசிங்கன்னா இன்னமும் உங்களுக்கு என்ன, இன்னமும் சில பேர் நீங்கள் ஏன் உண்மையாக ரட்சிக்கப்படாது காரணம் யோசிச்சு பாருங்களேன். என்ன, உங்களுக்கு மற்ற காரியங்கள் தான் முக்கியம். வேலை முக்கியம், வீடு முக்கியம், இது முக்கியம், வியாபாரம் முக்கியம், குடும்பம் முக்கியம், பிஸ்னஸ் முக்கியம், உலக காரியங்கள், டிவி முக்கியம், என்டர்டெயின்மெண்ட் முக்கியம், எல்லாம் அதை தேடிக்கிட்டே அதுதான் டிஸ்ட்ராக்ஷன். அதுக்கு போகணும், இதுக்கு போகணும், அதை பண்ணணும், இதை போகணும்னு தான் காலம் கடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த அழைப்பு தொடர்ந்து நிரா அசட்ட பண்றீங்க. தேவனுடைய அழைப்பு, திருமண அழைப்பு அசட்ட பண்ணா என்ன நடந்துச்சு அந்த ஊருக்கு பார்த்து படிங்க. அதே பயங்கரமான மிஸ்டேக்கத்தான் நீங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மாபெரும் பாவம், மகா இந்த அழைப்பு, மாபெரிய அழைப்பு. உங்களை படைத்த, உங்களை பராமரிக்கிற தேவன் உங்களுக்கு சொல்றார், உங்களை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு பண்ணி வச்சிருக்கிறேன் வாணி அப்படின்னா அசட்ட அதை பண்ணலாமா? பண்ண அவர் சும்மா விடுவாரா? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மாபெரும் பாவத்தை இஸ்ரவேல் செஞ்சதை நீங்களும் இன்னைக்கு பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. எவ்வளவு பெரிய விருந்து, மாபெரும் விருந்து. மற்ற காரியங்கள் உங்களுக்கு முக்கியமா போகுது. அசட்டை பண்றது, அவருடைய அழைப்பு அசட்டை பண்றது. அந்த அசட்டை அசட்டை பண்ணா அவருக்கு விரோதமா போனாங்களே அந்த அவங்களை அழிக்கிற மாதிரி தான் உங்களையும் அழிப்பார். எவ்வளவு நாள் அசட்ட பண்ண போறீங்க யோசிச்சு பாருங்களேன். பெரிய பாவம் அதான் ரோமர் 2 சொன்னது, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்று கேர்லெஸ்ஸா இருந்தோம்னா அவர் கூப்பிடுறாரு. நீ எனக்கு தெரியும், உனக்கு தெரியும், நீ வந்தா நாடகம் போட்டு விட்டு இருக்கலாம், நீ மனம் திரும்பி என்கிட்ட வரலன்னா இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து அசட்டை பண்ணோம்னா நம் தண்டனைக்கு எப்படி தப்புவோம்? நீங்க எப்படி தப்ப போறீங்க? கோடானி கோடி மக்கள் நரகத்துக்கு போறதே இந்த மாதிரி அசட்டை பண்ணிக்கிட்டு, அது முக்கியம் இது முக்கியம், இது புகச்சாட்சிக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஏதோ ஒன்று கேட்டு போறது. ஒருபோதும் சீரியஸா இதை யோசிச்சு மனம் திரும்பி இயேசுக்கிட்ட வர்றதில்ல, அது அப்படியே அசட்டை. இதெல்லாம் கேட்டோம் நல்லா இருந்துச்சு இல்ல சர்ச், ஏன்னா வத்தது முக்கியம், வேலை பார்க்கணும், அங்கே போகணும் இங்கே போகணும்னு வாழ்க்கை ஓடிச்சுன்னா பாருங்களேன். மிகப்பெரிய உங்களுக்கு வர இன்விடேஷன் இதுதான், தேவன் கொடுக்குற இன்விடேஷன், மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அது கொண்டு வரும். அதை காண்டி அசட்டை பண்ணீங்கன்னா மிகப்பெரிய விபரீதம் உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். யோசிச்சு பாருங்க. இன்னைக்காவது எந்திரிச்சு உண்மையா மனம் திரும்பி அவரை விசுவாசிக்க வாங்க. இதை அசட்டை பண்ணணும்னா மாபெரும் அழிவு. அந்த மக்களை பாருங்களேன், உங்களுக்கு வர அழிவு எப்படி இருக்கும்? ரெவலேஷன்லாம் நமக்கு காட்டுது. அவருக்கு கோபம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ரெவலேஷன்ல சொல்லு, அந்த மக்கள் வந்து மலைகளை பாறைகளை பார்த்து ஜபம் பண்றாங்களா, எங்களை வந்து நசுக்கு, அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்துல இருந்து எங்களை காப்பாத்து. அவர் மகா கோபத்துல வரப்போறார், சுவிசேஷத்துக்கு கீழ்படியாதவர்களை அழிக்கிறதுக்கு வரப்போறார். கூடிய சீக்கிரம் பயங்கரமான அழிவு உங்களுக்கு வரலாம். ஓகே, ராயல் இன்விடேஷன், அதை நிராகரிக்காதீங்க. இந்த கதை இதோடு முடியல பாருங்களேன், இதோடு முடியல. ஏன்னா சில பேர் வந்து சுவிசேஷத்தை அசட்டை பண்ணாம அதுக்கு விரோதமா போவாம அதுகிட்ட ஒரு ஸ்மார்ட்டா இருக்க பாக்குறது. நம்ம அப்படிதானே, அதுவும் இல்ல இதுவும் இல்ல, கொஞ்சம் ஸ்மார்ட்டா நம்ம இருப்போம். என்ன, ஓகே ஓகே, ஆண்டவர் என்ன தண்டிப்பாரா, நரகத்துக்கு போட்டுருவாரா, அவர் பேச்ச கேட்கலன்னா அதுக்கு என்ன பண்ணுவேன், நம்புறேன்னு சொல்லிக்கலாம். அதுல என்ன இருக்குது, சொல்றதுல கஷ்டமா? நானும் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நானும் மனம் திரும்பி விட்டேன் அப்படி சொன்னாதானே மெம்பர்ஷிப்ல எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுல என்ன, எவ்வளவோ பேர் இன்னைக்கு அப்படித்தாங்க செய்யறது. நான் சொல்லிக்கலாம், நானும் நம்புறேன், நானும் மனம் திரும்பி விட்டேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதனாலதான் இந்த ஓமை அதோடு முடியல. வேற என்ன வருது, லாஸ்ட் சீன், மாயமாலக்காரர்களை வெளியே தள்ளுகிற சீன் படிங்களா, 11 வசனம்.
விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டார். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான்.
இந்த ராஜா எல்லாருக்கும் கல்யாண வஸ்திரம் கொடுக்கிறாரு, இங்கேயும் எல்லாருக்கும் கொடுத்துருக்கும் போது ஒரு மனுஷன் கல்யாணம் அவர் பார்க்க வராரு விருந்துக்குள்ள, கல்யாணம் எல்லாரும் புது விருந்தினர். யோசிச்சு பாருங்க, அவருக்கு எவ்வளவு இதா இருக்கும், அழைக்க இவ்வளவு அடிச்சு பிடிச்சுக்கிட்டு வரணும் இந்த விருந்துக்கு வரவன்ட்டாங்க. சரி, கண்டவங்க கடியவங்க எல்லாம் கூப்பிட்டு வர வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு எல்லாம் கூப்பிடவே கூடாது, உங்களை கூப்பிட்டு இருக்கிறாரு, ஏழையா என்ன மோசமா இருந்தாலும் பரவாயில்ல வான்னு. அதுலயும் 100% ஒழுங்கு இல்ல பாருங்களேன். அங்கேயும் ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறான், கொடுத்த வஸ்திரத்தை போட்டு வரல. ஏண்டா போட்டு வரலன்னா அவன் என்ன சொல்றான், ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை, அவன் பேசாமல் இருந்தான். ஏன் அப்படி பேசாமல் இருந்தான், இல்லைங்க வஸ்திரம் தீர்ந்துருச்சுன்னு சொல்லியிருக்கலாம், ஏதாவது சொல்லியிருக்கலாம், இல்லை ஏன் அவன் வேணும்னு அங்கே வந்திருக்கான் ராஜா. அதுக்கு ஏதோ காரணமா இல்லை சொல்றதுக்கு, அவன் வேணும்னு ராஜாவை அவமானப்படுத்தணும், துணி இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு, நான் இருக்கிற மாதிரியே நான் போவேன் அப்படின்னு வந்திருக்கிறான் பாருங்களேன். அதற்கு அவர் என்ன சொல்றாரு, அப்பொழுது ராஜா 13 வசனம், பணிவிடைக்காரரை நோக்கி அவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றார். கைய கால கட்டுங்க, அசையக்கூடாது, அவன் இன்னும் திருப்பி வந்துடக்கூடாது. அவன் கைய கால கட்டிட்டு எடுத்துட்டு போய் புறம்பான, இங்க ஃபெஸ்டிவிட்டிஸ் விருந்து பயங்கரமா நடக்குது, இதுல ஒன்னு அவன் தொடக்கூடாது, ஒரு டேஸ்ட் கொடுக்கூடாது அவனுக்கு, இல்லைங்களா, வெல்கம் ட்ரிங்க் கூட கொடுக்கூடாது. தூக்கிட்டு போய் அவனை வெளியில இருள்ல, இங்க பயங்கர ஃபெஸ்டிவிட்டிஸ், அவன் இருள்ல போடணும், பசியில பட்னியில வெந்து அவன் அழுகையும் பற்கடிப்பும் ஏன் இவ்வளவு மிஸ் பண்ணிட்டுமே, துணியெல்லாம் இருந்துச்சு, எல்லாம் ஃப்ரீயா இருந்துச்சு, அதை போய் எடுத்துக்காம மிஸ் பண்ணிட்டமேனு போய் பல்ல கடிச்சுக்கிட்டு அழுகையும் பருகையும் இருக்கணும். யாருங்க இது? இந்த வஸ்திரம் என்ன? மாயமாலமா தேவனுடைய ராஜ்யத்துல வருகிறவர்கள் பாருங்களேன், காஸ்பல் பிரசங்கிக்கப்படுது, வாங்க விருந்தெல்லாம் ரெடியா இருக்கு, இதை அசட்ட பண்ணாதீங்கன்னா ஓகே நான் அசட்ட பண்ணல, ஆனா வரேன்னு சொல்லி உண்மையான மனம் திரும்புதல் இல்லாம, உண்மையான விசுவாசம் இல்லாம மேல் பார்வையா வந்துடுறவங்க, அவங்கள பத்தி இது போட்டிருக்கு. நீங்க சர்ச் ஜாயின் பண்ணிக்கலாம், சர்ச் மெம்பரா இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு கல்யாண வஸ்திரம் இல்லை. கல்யாண வஸ்திரம் என்ன? இயேசு கிறிஸ்து உண்மையா மனம் திரும்பி விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற அவருடைய பரிபூர்ண நீதி. அந்த நீதி எனக்கு வந்திருக்கான்றதுக்கு அதுக்கு அடையாளங்கள் இருக்கும், அதுக்கு ஏற்ற கனிகள் இருக்கும் இல்லைங்களா? ஜஸ்டிபிகேஷன், ஜஸ்டிபிகேஷனும் சாண்டிபிகேஷனும் எப்பவும் ஒன்னா போவோன்றாங்க. உண்மையாகவே நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருந்தா அதுக்கு ஏற்ற கனிகள் என் வாழ்க்கையில் இருக்கும். நான் மறுஜன்ம அடைஞ்சிருப்பேன், புது வாழ்க்கை இருக்கும், புதுசா நான் பரிசுத்தமா வாழ், அதெல்லாம் தேவன் நீதிமான் ஆக்குதல், அவருடைய நீதி வஸ்திரம் கொடுக்கும் போது எனக்கு இருக்கக்கூடிய காரியங்கள் அதெல்லாம் இல்லை. உண்மையா நீ மனம் திரும்பல, விசுவாசிக்கல. ஏறோம மத்தேயு 7 வர மாதிரி கர்த்தாவே கர்த்தாவே உங்களுடைய நாமத்தில் நாங்கள் அற்புதம் செஞ்சோம், பிசாசுகளை விரட்டணும்னு வருவாங்க. நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. அந்த கோதுமைக்குள்ள இருக்கக்கூடிய கலைகள் இவர்கள் நாடகம் பண்ணிக்கிட்டு. ஒவ்வொரு ஆளும் இது இல்லை, நம்ம எல்லாருக்கும் பொருந்தங்க. உண்மையான விசுவாசம், மனம் திரும்புதல், மறுஜென்மம் இல்லாம ஐயோ மனம் திரும்பணும், இயேசுவை விசுவாசிக்கணும், ஆண்டவருக்குள்ள உங்களுக்கு ஐக்கியம் இருக்கணும், இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் கேட்கிற வார்த்தைகள் தான், இதெல்லாம் நல்லா இருக்குது கேட்கறதுக்கு, ஆனா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் ரொம்ப டீசென்டான ஆள் இல்லைங்களா? நான் எனக்கு சர்ச்சில் வருது எப்படின்னு தெரியும், பேசுறது எப்படின்னு தெரியும், சின்ன வயசுலேருந்தே நான் சர்ச்சில் வளர்ந்தாள் இல்லைங்களா? மனம் திரும்பணும், விசுவாசிக்கணும்னுலாம் எனக்கு தேவையில்லை, நான் டீசெண்டாக மேனேஜ் பண்ணிக்குவேன். நான் அவ்வளோ மோசம் திருடன் நானே, ஒரு வேசி இல்லை, மோசம் இல்லை, நம்ம இப்படியே இருந்துக்குவேன் நான். அதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறவங்களுக்கு, பைத்தியம் பிடிச்சவங்க தான் செய்வாங்க, மனம் திரும்பி நொறுங்குண்ட இருந்தையும் நான் இப்படியே நீட்டாக வருவேன், டீசெண்டாக இருப்பேன், போக வருவேன். அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா கிறிஸ்துவுடைய தியாகம், அவருடைய பலி, பரிசுத்தாவில் பணி, மனம் திரும்புது, அதெல்லாம் உங்களுக்கு பெரிய இன்ட்ரெஸ்டே இல்லை, அதெல்லாம் ஆகிற காரியங்களே இல்லை. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு வருகிற எச்சரிக்கை பாருங்களேன். காஸ்பல கேட்டு வந்தவங்க எல்லாருக்கும் இது, நம்ம எல்லாரையும் நம்மளை சோதிச்சு பார்க்கணும் பாருங்களேன். பெரிய கேள்வி என்ன? எனக்கு கல்யாண வஸ்திரம் இருக்கா? நான் விசுவாசின்னு சொன்னா எனக்கு கல்யாண வஸ்திரம் இருக்கா? இயேசுடைய நீதியை தரித்து அதுக்கு ஏற்ற கனிகள் என் வாழ்க்கையில இருக்கா? அதைத்தான் இங்க சொல்ற. நீங்க மனம் திரும்பி இருக்கிறீங்களா? மறுஜன்மம் அடைஞ்சிருக்கிறீங்களா? உங்களுக்கு அந்த ஆவியின் கனிகள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள், நெருங்கொண்டு துயரப்படுகிறவர்கள், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள், ரட்சிப்பின் கனிகள் உங்க வாழ்க்கையில் இருக்காதான் கல்யாண வஸ்திரம் இருக்கிறதுக்கு அடையாளம். அது இல்லைன்னா பாருங்களேன், ஒரு வேறும் பாட்டை பாடிக்கிட்டு வெறும் பேரை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா இஸ்ரவேலை நம்ம நல்லா குற்றப்படுத்தலாம். எவ்வளோ அசட்டியா இருந்துட்டாங்க பாருங்க, எவ்வளோ ஆண்டவருக்கு விரோதமாக போனாங்கன்னு. ஆனால் புதிய ஏற்பாடுக்கு வந்த உடனே சபையினுடைய பெரிய பாவம் என்ன தெரியுமா? இன்னைக்கு என்ன பெரிய பிரச்சனை சபையில்? கோடிக்கணக்கான பொய் விசுவாசிங்க, அதானே இல்லைங்களா? சபையில் இருக்கிறது வஸ்திர கல்யாண வஸ்திரம் தரிக்காம சபைக்குள்ள உட்காந்துருக்கிறவங்க, அதான் பெரிய பிரச்சனை இன்னைக்கு சபை உரலாம் சபைகளில், அதான் பிரச்சனை. அவங்க எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை வருது, நீ இப்படியே நாடகம் போட்டு போக முடியாது, அவர் அதை டெஸ்ட் பண்ண வரப்போறார், அவர் அதை டெஸ்ட் பண்ண வரப்போறார் பாருங்களேன். மாயமால காரர்களை டெஸ்ட் பண்ண வரப்போறார். வரும்போது வேற கூட்டத்துல கூட்டமா நீ இப்ப இருந்துடலாம், ஆனா அந்த மாயமாலத்தை கிழிக்கும்படி, உன் கலரை வெளிப்படுத்தும்படிக்கு அவர் ஒரு நாள் வரப்போறார். எவ்வளவு தைரியம்! அவருடைய மக்களுக்குன்னு, சீர்கெட்ட பாவிகளுக்குன்னு இவ்வளவு பெரிய விருந்து மெனுவர் ஏற்படுத்தி இருக்கும் போது அங்க வந்து உட்கார்ந்துகிட்ட அந்த விருந்துகள் எல்லாம் குலைக்கிறது எவ்வளவு பெரிய தைரியம்! அதுக்கெல்லாம் சும்மா விடுவாரா அவரு? யோசிச்சு பாருங்களேன், இந்த விருந்துல ஒரு டேஸ்டும் இல்லாதபடிக்கு தான் நீ உட்காந்துருப்ப. பாருங்க, அவங்க ஏதாவது சாப்பிட விட்டாரா, பாவம் மன்னிப்பின் சந்தோஷம் இருக்காது, சமாதானம் தேவன்கிட்ட இருக்காது. உள்ள உட்காந்துக்கிட்டே விருந்த பார்த்துக்கிட்டே வாய் உருகிட்டு இருக்கும், சாப்பிடவே விட மாட்டார். அப்படி மயமாலமா ஏன் இருக்கணும்? நீங்க அப்படி யாராவது இருந்தீங்கன்னா இங்க உண்மையான விசுவாசம், உண்மையான மனம் திரும்புதல் இல்லாம நாடகம் போட்டுக்கிட்டு சர்ச்சுக்கு வர்றது, அது ஆண்டவர் பாருங்க எப்படி பாக்குறாரு. அவங்களை என்ன செய்ய சொல்றாரு பாருங்களேன். அந்த நாள்ல பயங்கரம், இந்த மக்களுக்கு வந்த மாதிரி தண்டனை அவனை பிடிச்சி கட்டி கை கால் கட்டி இருள தள்ளுங்க. வர முடியாத நிலைமையில அவனை தள்ளப்படும், நம்ம மாற்றவே முடியாத நிலைமையில அவன் ஆயிடுவான் வெளிச்சம் இல்லாத இடத்துல. யோசிச்சு பாருங்களேன், நரகம் நம்ம கேட்டு கேட்டு பழகி இருக்கலாம், ஆனா அங்க என்ன இருக்கும்? அழுகையும். இது ஒரு கவிதை இல்லை, உண்மை. இது என்ன காட்டுதுன்னா, நம்ம பாஷையில ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும் நரகத்தை பத்தி. நரகம் வந்து மனுஷர்களுக்காக ஏற்படுத்தினது அல்ல, பிசாசுகளும் பிசாசியும் தேவதூதர்களும் கொடும் டார்ச்சர் கொடுக்கறதுக்கு அந்த இடம். நம்ம போய் விழுந்தோம்னா நமக்கு என்ன ஆகும்? அவங்களாலே தாங்க முடியாதுன்னா நமக்கு என்ன ஆகும்? அங்கத்தான் உன்னை கட்டி போடுவாரு. உனக்கு எவ்வளவு வேத, இந்த பரலோகத்தின் வழியாக நரகத்துக்கு போறது, இங்க இருந்து வந்திருக்கலாமே, ஏன் கல்யாண வஸ்திரம் போடாம இருக்கிறீங்க? என்ன ஆண்டவர் இன்னைக்கு கூட அவர் சொல்றாரு, நீங்க உணர்ந்து இன்னும் வந்துடல அவர், இல்லைங்களா? உங்களை பார்த்து ஏன் வந்து வந்து கேட்கல? அவர் வர்றதுக்கு முன்னாடியே சொல்றாரு, நான் கேட்பேன், நீ கூட்டத்துல சர்ச்சில் இருக்கிறேன்னு ஏமாந்துறாது, பாஸ்போர்ட் வேலை ஏமாந்து விட்டுருக்கலாம், இருந்தும் தெரியாது நமக்கு. நீ உண்மையா மனம் திரும்பி விசுவாசிச்சிருக்கிறியா, கல்யாண வஸ்திரம் தரிச்சிருக்கிறியா, நியாய தீர்ப்புல நான் தீர்க்குவேன். அங்க உன்னை பார்த்து கை கால் கட்டி வெளியே தள்ளுவேன். ஏன் இப்படி வாழணும்? அவர் சொல்றாரு, இன்னைக்கும் வஸ்திரங்கள் ரெடியா இருக்கு, இன்னைக்காவது மனம் திரும்பி வந்துரு. எவ்வளவு பெரிய விருந்தை நான் ஏற்படுத்தி இருக்க, இங்கேயா போய் நாடகம் பண்ணிட்டு இருக்கணும்? இங்கேயும் ஏன் மற்ற காரியங்கள் முக்கியம் உனக்கு? ஏன் இந்த நாடகத்துல இருக்கணும்? இங்கேயாவது மாறு. பாருங்களேன் என்ன அதிசயம், என்னமோ நமக்கு மூச்சு இருக்கு, இன்னும் அந்த ராஜா நம்மளை சோதிக்க வரல, எல்லாம் ரெடி, எல்லாம் ரெடி இருக்குன்றாரு, உங்களை கூப்பிடுறாரு இன்னைக்கும். இதையும் நீங்க எவ்வளவு மோசம், அவங்களாவது அசட்டை பண்ணாங்க, இன்னும் சில பேர் கோபத்தை காமிச்சாங்க, நான் வரேன்னு அவர்கிட்ட நாடகம் பண்றதா பண்ணலாம், எல்லாம் அக்குவேரி ஆணிவேரியா பார்க்கக்கூடியவர் ஆச்சு அவரு, உங்களுக்கு தெரியாதா நீங்க எவ்வளவு நாடகம் பண்றீங்கன்னு? ஏன் அப்படி அவர்கிட்ட இருக்கணும்? வரப்போற பெரிய தண்டனையே இவங்களுக்கு தான், இல்லைங்களா? அவங்களுக்காவது நரகத்தை பத்தி பேசல, இந்த கல்யாண வஸ்திரம் இல்லாதவனுக்கு நேர் நரக பாஷையே பேசுறார். ஏன் அவங்களுக்கு வரப்போற தண்டனை மாபெரும் தண்டனை. தேவன் தான் நம்மளை எச்சரிக்கிட்டோம், இன்னைக்கும் நமக்கு லேட் இல்லை, இன்னைக்கும் நீங்க வரலாம். எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? ஆனா மோசே மாதிரி அதை செய்யறதுக்கு வாங்க, இதை செய்யறதுக்கு வாங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, விருந்து சாப்பிட வாங்க, விருந்து எல்லாம் ரெடியா இருக்கு, ட்ரெஸ்ஸும் அவரே கொடுக்குறாரு. நீங்க ஒன்னும் செய்ய வேண்டியது இல்லை, நான் பாவியும் உணர்ந்து மனம் திரும்பி இயேசுவை நம்பி வந்தீங்கன்னா போதும், எல்லா விருந்து ரெடியா இருக்கு, என்ன கஷ்டம்? வாங்க, ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணும். நல்ல தேவனே, இந்த வசனங்கள், இந்த ஓமை ஒரு கடைசி வசனத்தோடு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று முடிகிறது. ஆண்டவரே, அநேக பேரை நீர் அழைத்தாலும் உம்முடைய இறையாண்மையின் கிருபை வேலை செய்து சில பேரை உண்மையா வரவேற்கிறது. அப்படிப்பட்ட மக்களா நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நேரத்திலையும் எவ்வளவு பெரிய விருந்தை நீங்க ஏற்படுத்தி இருக்கிறீங்க, இதை பத்தெல்லாம் யோசிக்கிறதுல எங்களுடைய மூல மாம்ச உலக மூல உலக காரியங்கள் தான் பெருசு. உலகத்துல ஒரு திருமணம் கல்யாணத்துக்கு அழிச்சிட்டா போதும், சில நேரங்களில் அது ஓய்வு நாளும் கூட பார்க்காம நாங்க ஓடிடுறோம் ஆண்டவரே, பெரிய விருந்துன்னு சொல்லி. ஆனா எவ்வளவு பெரிய விருந்தை நீங்க அழைச்சிருக்கிறீங்க, எவ்வளவு பெரிய கிராண்ட் ராயல் செலிப்ரேஷன். இதுக்கு போய் சாக்கு போக்கு சொல்லுகிற மக்களா எங்கள யாருமே இல்லாதபடிக்கு எங்களுடைய முட்டாள்தனத்தை வெளிப்படுத்தும் பைத்தியகாரத்தனத்தை, எங்களுடைய இயற்கைக்கு விரோதமான தனத்தை உணர்த்தும் ஆண்டவரே. எங்கள யாராவது இன்னமும் இவ்வளோ விருந்துல உட்காந்துக்கிட்டு இன்னும் சாப்பிடாம, இன்னும் அந்த விருந்து உபசரிப்பெல்லாம் ருசி பார்க்காம, கல்யாண வஸ்திரத்தையும் போடாம, பிச்சைக்காரங்க மாதிரி உட்கார்ந்து இருக்கிறவர்களை நீங்க பாருங்க, அவங்களுக்கு உணர்த்துங்க, நீங்க பேசுங்க. இன்னைக்காவது அவங்கள் உணர்ந்து வந்து கல்யாண வஸ்திரத்தை தரித்து விருந்துண்ட எல்லா பாவ மன்னிப்பும் சமாதானமும் தேவனிடத்தில் கிருபையும் தேவனுடைய பிள்ளை என்ற மனசாட்சியில வருகிற பரிசுத்தாவின் சாட்சியும் பெற்று, ஐயா ஆண்டவர் நீர் கொடுக்கிற விருந்துல வாழ, சுவிசேஷ ருசியான சாப்பாடுகளை சாப்பிட்டு திருப்தியா வாழ எங்க எல்லோரையும் ஆசீர்வதியும் ஆண்டவர். இந்த விருந்து மாபெரும் விருந்து, இதை நாங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு எங்க கண்களை திறந்திரலும். இதில் இருக்கிற எண்ணி முடியாத மகிமையும் ஆசீர்வாதங்களையும் இன்பங்களையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள, உலக மாம்ச சிந்தை மனிதர்களா இருந்துகிட்டு, உலகமே பெருசுன்னு இருந்துகிட்டு இதனுடைய ருசியை காணாமல் அழிந்து போகாதபடிக்கு எங்கள் கண்களை திறந்திரலும் ஆண்டவரே. இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே, ஆமென்.